கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இன்றோடு கூட முழு ஊரடங்கு முடிவடைகிறது. இனிமேல் முழு ஊரடங்கை பிறப்பிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். கொரோனா வியாதியானது, அந்த வைரஸானது தினமும் 5000க்கு மேலே தான் தமிழ்நாட்டில் பரவி கொண்டிருக்கிறது. தினமும் அநேகர் மரிக்கிறார்கள். அநேகர் மறித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மந்திரி கூட, ஒரு எம்பி கூட, வசந்தகுமார் என்ற எம்பி கூட, அவர் வந்து கொரோனா வியாதினாலே கடந்த நாளிலே மரித்திருக்கிறார். அதெல்லாம் மரணம் இருப்பதினாலே கொரோனா வியாதி இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு ஒரு சந்தேகமாயிருந்தாலும் அந்த மரணமானது அதை உறுதிப்படுத்துகிறது. கொரோனா வைரஸ் இருக்கத்தான் செய்து வாதைகள் ஊற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கணக்கு வந்து கரெக்டாக தப்பான்னு நமக்கு தெரியல. கொரோனா வியாதி இருக்கிறது, வைரஸ் இருக்கிறது, அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள், அது வந்து உண்மையாக தான் இருக்கிறது. அவ்விதமான வாதைகள் இருந்தாலும் அது நம்மை ஒன்று செய்யாது. ஆமீன். ஏனென்றால் நம்ம இரத்தத்தின் கீழே இருக்கிறோம். ஆமீன். நம்ம வார்த்தையிலே இருக்கிறோம். விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும். எகிப்திற்கு வந்த எந்த கொடிய வியாதியும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். யாத்ராம 15:26 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் எகிப்திற்கு அது வரலாம், வார்த்தையில் இல்லாத மக்களுக்கு அது வரலாம், ஆனால் வார்த்தையில் இருக்கிற நமக்கு அது வராது என்று விசுவாசித்தால் உங்களுக்கு அது வராது. பயப்படுறவர்கள், சந்தேகம் பிடிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையில் உறுதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு ஒருவேளை வரலாம். அதனால் நம்ம வார்த்தையில் உறுதியாக இருந்தால் நம்மை அதை அணுகாது. நமக்கு இம்யூனிட்டி இருக்கிறது. நமக்கு இம்யூனிட்டி என்னென்னா ஹோலி ஸ்பிரிட் தான். பரிசுத்தாவியை பெற்ற அந்த முத்திரையை போட்ட ஒருவரை நீ தொடாதே, கிட்டி சேராதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதான் நம்மளுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு தன்மை என்னன்னா பரிசுத்தாவி. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பிறந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள்கிட்ட இருக்கிறது. அந்த முத்திரை போடப்பட்டவர்களை அந்த வெட்டுக்கிளிகள் சேதப்படுத்த முடியவில்லை. அடையாளத்தின் கீழன், டோக்கன் கீழே இருந்தவர்கள், நமக்கு டோக்கன் வந்து ஹோலி ஸ்பிரிட். சங்கார தூதன் ஒன்று செய்ய முடியவில்லை என்று அறிந்திருக்கிறோம். எசேக்கியேல் 9:10 முத்திரை போட்டவர்களை சங்கார அந்த தூதர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நல்ல ஹெல்த்தாக இருக்கிறவங்க வரலாம். எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது, நடக்க முடியலை, மூச்சு திணறுது அப்படின்னு ரொம்ப யாராவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வராமல் இருக்குது நல்லது. நடக்க முடியலை அப்படியாப்பட்டவங்க, கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்கிறவங்க, அதிக வயசானவங்க வீட்டில் இருக்கலாம். எனக்கு நல்ல ஹெல்த் இருக்குது, போக்குவரத்து செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க, வாஞ்சியானவர்கள் வருகிற வாரத்திலேருந்து ஆராய்ச்சி செய்ய வரலாம். அதன் பின்பு அந்த முழு ஊரடங்கு மற்றும் காரியங்கள் எல்லாமே, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சரியாக வரும் பொழுது எல்லாருமே வரலாம். இப்பொழுது யார் வர்றதுக்கும் தடை இல்லை. வயசானவங்க, பலவீனமானவங்க, மூச்சு திணறல் இருக்கிறவங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க வீட்டில் இருக்குது நல்லது. சானிடேஷன் இருக்கிறது, அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். தும்மல் இருமல் வரும்பொழுது கச்சிப்பை வச்சு வாயை மூடிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது போகாதபடி கச்சிப்பை வச்சு வாயை மூடிக்கிடுது நல்லது. எல்லாரும் கர்ச்சீப் வச்சுக்கிடுங்க. தும்மல் இருமல் திடீர்னு வந்துச்சுன்னா உடனே கர்ச்சீப் வச்சு மூடிக்கிட்டு நம்ம தும்மல் பண்ணணும். அது மாத்திரமல்ல, கொஞ்சம் இடைவெளியை கடைப்பிடிக்கணும். ரொம்ப நெருக்கமாக கூட்டமாக உட்காரக்கூடாது. பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கலக்கமாக இருக்கணும். கொஞ்சம் இடைவெளியை கடைப்பிடிக்கணும். அது மாத்திரமல்ல, கடந்த நாளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணலை, ஆனால் இந்த வாரத்திலேருந்து விஷ் பண்ணலாம். சகோதரமார்கள் வந்து ஷேக்கிங் ஹேண்டு கிடையாது, சோத்திரம் தான் சொல்லணும். சகோதரிமார்கள் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி வரிசையாக நம்ம சோத்திரம் பண்ணிட்டு போக வேண்டியது. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகட்டும். சூழ்நிலைகளை எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார்னு பார்ப்போம். சபை வேலைகள், கட்டட வேலையானது முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சுத்திகரிக்க வேண்டும், கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்கிறது. மற்றபடி எல்லா வேலைகளும் முடிவடைந்து விட்டது. ஆனாலும் ராபோஜ் நாராயணை வந்து இத்தற்போது நடத்த முடியாது. ராபோஜ் நாராயணையானது எப்பொழுது சூழல்கள் சரியாக வருகிறதோ அப்பொழுது நான் அறிவிப்பு கொடுப்பேன். இதெல்லாம் மனசில் வச்சுக்கொண்டு சூழ்நிலையை புரிஞ்சு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10:8 வாசிக்கலாம்.
மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோட சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது.
சரி, போதும். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஈட்டிங் த புக். புஸ்தகத்தை புசிப்பது, ஈட்டிங் த புக். எசேக்கியேல் 2 கடைசி 2 முழுசும், 3 முதல் 4 எசேக்கியேல் புஸ்தகத்தை புசிப்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 10:8-11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நான் வாசி கேட்டதான பகுதியில் என்ன காண்கிறோம் என்றால், யோவான் புஸ்தகத்தை புசிக்கிறான். அதனால் பழைய ஏற்பாடில் எசேக்கியேலில் இருக்கிறது, புதிய ஏற்பாடில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகத்தை புசித்தான், யோவான் புஸ்தகத்தை புசித்தான் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி, எரேமியாவுக்கு பின்னால் வந்த ஒரு தீர்க்கதரிசி, கான்டெம்பரரி ஆஃப் ப்ராஃபெட் ஜெரேமியா. எரேமியாவை தொடர்ந்து வந்த தீர்க்கதரிசி தான் இந்த எசேக்கியேல். எரேமியா ஒரு மேஜர் ப்ராஃபெட், எசேக்கியேலும் ஒரு மேஜர் ப்ராஃபெட், ஒரு பிரதானமான ஒரு தீர்க்கதரிசி. எசேக்கியேல் ஆசாரியனாகவும் இருக்கிறான், அவன் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறான். எரேமியா தீர்க்க தரிசனமானது மிக முக்கியமானது. அந்த தீர்க்க தரிசனத்தை தான் எசேக்கியேல் தொடர்ந்து அவன் உரைக்கிறான். இவர்கள் எப்பொழுது வாழ்ந்தாள் என்றால், பாபிலோனிய ராஜ்யமானது எருசலேமை கைப்பற்ற வர வேண்டிய நேரத்தில் எரேமியா அங்கே ஜீவித்தான். எசேக்கியேல் அதை தொடர்ந்து ஜீவிக்கிறான். இன்னும் பட்டணமானது தீ கொளுத்தப்படவில்லை, தேவாலயமானது இடிக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். எசேக்கியேல் லிவ்ட் இன் த டைம் வென் த பாபிலோனியன் பவர் வாஸ் டிவோரிங் த ஹோல் எர்த். பாபிலோனியன் பவர், பாபிலோனிய வல்லமையானது முழு உலகத்தையும் அது வந்து பட்சித்து கொண்டிருந்தது. எல்லா ராஜ்யங்களையும் அது அழித்து போட வேண்டிய நேரத்தில் தான் இந்த எசேக்கியேல் ஜீவிக்கிறான். எசேக்கியேல் காலத்தில் எருசலேமானது அது பிடிக்கப்பட்டது. எருசலேம் வந்து கைப்பற்றப்பட வேண்டிய அந்த நேரத்தில் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். கடைசி காலம் ஒரு தீர்க்கதரிசியாக அவன் கருதப்படுகிறான். கடைசி காலம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது கடைசி காலமாக இருக்கிறது. எருசலேமை பாபிலோனிய ராஜ்யம் வந்து மேற்கொள்ளும் பொழுது, அதை பாழாக்கி அதை பச்சித்து போடும் பொழுது அது அவர்களுக்கு கடைசி காலமாக இருந்தது. பின்பு அவன் என்ன செய்தான் என்றால், நேபுகாத் நேச்சார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போனான். பிரதானமான அந்த கலைஞர்கள், நல்ல திறமைசாலிகள், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். பின்பு அவன் என்ன செய்தான், தானியேல் 3 ஃபால்ஸ் வர்ஷிப்பை கொண்டு வருகிறான். சிலையை வழிபடும்படியாக கட்டாயப்படுத்துவது. ஃபோர்ஸ் த ஹோல் எர்த் இன்டு எ ஃபால்ஸ் வர்ஷிப் ஆஃப் அன் இமேஜ். ஒரு இமேஜை உண்டு பண்ணி, ஒரு சிலையை உண்டு பண்ணி, 60 உயரமும் 6 அகலமான பெரிய பொன் சிலையை கொண்டு தூரா என்ற சமவெளியில் நிறுத்தி, அவன் தன் ராஜ்யத்தில் இருக்க எல்லாரையும் அழைத்து எல்லாரும் சாஸ்தாங்கமாக விழுந்து இந்த சிலையை பணிய வேண்டும். எக்காலங்கள் மேளதாளங்கள் நாகசுரங்கள் முழங்கும் பொழுது அது வந்து நீங்கள் அந்த நேரத்தில் எல்லாரும் தாழ விழுந்து பணங்க வேண்டும். அப்படி வணங்காதவர்கள் வந்து அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்று அவர்களை கட்டாயப்படுத்தினான். ஃபோர்ஸ்டு வர்ஷிப் த இமேஜ், த ஹோல் வேர்ல்டு வர்ஷிப் த இமேஜ், முழு உலகமும் அதை கும்பிட்டது. அந்த காலத்து உலகம் கும்பிட்டது, இந்த காலம் வந்து ரொம்ப பெரிய உலகம், அது கொஞ்சம் சின்ன உலகம். அதனால அந்த காலத்தில் பாபிலோனிய ராஜ்யம் எல்லா ராஜ்யங்களையும் ஜெயித்து எல்லா ராஜ்யங்களையும் கொண்டு வந்து அந்த சிலையை வழிபடும்படியாக கட்டாயப்படுத்தினது. எசேக்கியேல் வந்து அவன் அந்த மாதிரி ஒரு பீரியடில் பாபிலோனிய ராஜ்யம் எருசலேமை பட்சிக்க வருகிறது, அந்த நேரத்தில் அவன் ஜீவிக்கிறான். அப்பொழுது அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். இல்லை பழைய ஏற்பாட்டில் உள்ள அடையாளம் தான், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத வச்சு தான் வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 1 இருபத்தி 22 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் அங்கே என்னென்ன காண்கிறீங்களோ அதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்டில் இருக்கு. அங்கே இருக்கிற எல்லாமே 1 இருபத்தி 22 அதிகாரம் வரைக்கும் அங்கே எழுதப்பட்ட எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அதனால் வெளிப்படுத்தலானது எப்படி எழுதப்பட்டிருக்கு என்றால் பழைய ஏற்பாடு அடையாள சின்னங்களினாலே எழுதப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற எல்லாமே அங்கே இருக்கு. இதை 4 ஜீவன்கள் இருக்கு. 2 முதல் சில அதிகாரத்தில் 4 ஜீவன்களை வாசிக்கிறோம். அந்த 4 பேனர்ஸ், அந்த கொடிகள் அங்கே கொடுக்கப்பட்டது, அதுதான் இங்கே இருக்கு. இந்த 7 குத்து விளக்குகள் அதுவும் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த குத்து விளக்கு இருந்தது. எல்லாமே இந்த குதிரைகள் இதெல்லாம் சகரியாத்திக்கு தேசியில் இருக்கு. என்னென்ன உண்டோ இங்கே வெளிப்படத்தில் எழுதியிருக்கிற அத்தனையும் இப்பொழுது புஸ்தகத்தை யோவான் புசிப்பது எசேக்கியேல் இருக்கு, அதுதான் இங்கே எழுதியிருக்கு. அதனால் பழைய ஏற்பாட்டு அடையாள சின்னங்களினாலே அங்கே வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதப்பட்டிருக்குது. எல்லாமே என்ன குறித்தது? இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு, ஜீசஸ் அண்ட் இஸ் புரோக்ரேம். வெளிப்படுத்தின விசேஷமானது ஜீசஸ் அண்ட் இஸ் புரோக்ரேம், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய புரோக்ராமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் முழு அங்கே நியூ டெஸ்டமெண்ட் ரெவலேஷன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், அதுதான் அங்கே இருக்கு. அதனால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ரெண்டும் சேர்ந்து மொத்தமாக எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. அந்த புஸ்தகம் வந்து யார யாருக்கும் கொடுக்கப்படலை, மனவாட்டியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த செய்தியில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படலை, புத்தியுள்ள கனிகள் ரியல் பிலீவர்ஸ் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ரெடாம்ஷனை நமக்கு ரிவீல் பண்ணுகிறது. உலகத்து மக்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன? அவங்க ஒரு தீர்க்க தரிசியை நம்புறதில்லை, நம்ம கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த மெசேஜில் இருக்கிறவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன? இந்த மெசேஜில் ரெண்டு குரூப் இருக்குது, ஒன்று புத்தி இல்லாத கன்னிகள், இன்னொன்று புத்தி உள்ள கன்னிகள். புத்தி இல்லாத கன்னிகளுக்கு 7 தெரியாது, அவங்க கைவிடப்படுவார்கள். புத்தி உள்ள கனிகளுக்கு 7 விஷயங்களில் இருக்கிறோன்னு அவனுக்கு தெரியும். அதனால் மெசேஜில் 7 திறக்கப்படலை அப்படின்னு சொல்கிறவங்க புத்தி இல்லாத கன்னிகைகள், அவங்க ராப்சரில் பங்கடைய முடியாது, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ப்ரோக்ராம் தெரியாது. அவங்களுக்கு 7 தெரியலன்னா பைபிளே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா 7 7 இஸ் கிரைஸ்ட் என்று பிரதர் பெனாஸ் சொல்லுகிறார். 7 இது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவே அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். 7 இஸ் கிரைஸ்ட், 7 இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்ட், அது கர்த்தருடைய வருகையாக இருக்கிறது. அதான் வெளிப்படுத்தல் 1 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷமே 7 தெரியாதவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்கெல்லாம் வந்து தேவனுடைய ஞானத்தில் வந்து 0 இருக்கிறாங்க, 0, ஒன்றுமே அறியாதவர்கள். மெசேஜில் வந்து கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறாங்க, நிறைய பேர் அவிதமாக இருக்கிறாங்க. ஆனால் ரியல் பிலீவர்ஸுக்கு எல்லாமே தெரியும். இங்கேருந்து நீங்கள் வார்த்தையை கேட்டோம், உங்களுக்கு எந்த வெளிப்பாடும் தெரிலன்னா நீங்களும் புத்தி இல்லாத கன்னிகள் தான், சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு ஜீசஸ் அண்ட் இஸ் புரோக்ரான் தெரிலன்னா நீங்கள் புத்தி இல்லாத கன்னிகள். மெசேஜில் இருந்தும் தீர்க்க தரிசியை விசுவாசித்தும் மெசேஜ் புக்கை படிச்சிச்சும் நீங்கள் வந்து பிரயோஜனப்படாமல், உங்கள் வாழ்க்கை பிரயோஜனப்படாமல் போய்விடும், கைவிடப்படுவீர்கள். அதனால வெளிப்படுத்தும் விசேஷமே முதல்ல செவன் சீல தான் ஆரம்பிக்குது, ஏழாம் முத்திரையில் தான் ஆரம்பிக்கிறது. அந்த ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் முத்திரையாக இருக்கிறது. அந்த ஒன்னாம் அதிகாரமே தெரியலன்னா மீதி அதிகாரம் எங்க தெரிய போகுது? அதனால கடந்த நாளில் ஒரு சகோதரன் வந்து என்ன ஏழாம் முத்திரை திறக்கலன்னு சொல்றாரு, இன்னொருத்தரும் வந்து புரியலை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியல, நான் பல வருஷமா போயிச்சுட்டு இருக்கேன், உலகமெங்கிலும் இருக்கிற போதகர்கள் எல்லாரும் ஏழாம் முத்திரை திறந்தாச்சுன்னு விசுவாசிக்கிறாங்க. சில போதகர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள், அந்த பாஸ்டரே புத்தி இல்லாத கன்னிக, அவர் எப்படி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண முடியும்? அதுவும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இல்லை. வெளிநாட்டில் எல்லாருமே செவன் சீல விசுவாசிக்கிறாங்க. அமெரிக்கா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாமே செவன் சீல விசுவாசிக்கிறாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறான சில போதர்களுக்கு ஏழாம் முத்திரை திறக்கலை அப்படிங்கிறாங்க. புத்தி இல்லாத கன்னிகள், வெளிப்படுத்தின விசேஷத்தை தெரியாதவர்கள், இவங்க ஆழமாக தேவனுடைய வார்த்தையை அறியாதவர்கள், இவங்களுக்கு ரெடெம்ப்ஷன் இல்லை, பாடி சேஞ்சு கிடையாது. பிரசங்கத்தை கேட்டும் புரியாதவர்கள், இவனுக்கு ரிசீவிங் செட் இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், அதை ரிசீவ் பண்றதுக்கு உள்ள அந்த செட் இல்லை, அந்த ஜீவன் இல்லை. அதனால அவங்களால தேவனுடைய வெளிப்பாடுகளை ரிசீவ் பண்ண முடியவில்லை, கிரகித்து கொள்ள முடியவில்லை. வெளிப்படுத்தல் ஒன்னாவது அதிகாரத்தில் ஏழு குத்து விளக்குகளை காணும் பொழுது இதை திரும்பி பார்க்கிறான். என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன், திரும்பின பொழுது ஏழு குத்துவிளக்குகளையும் அதன் மத்தியில் நிலையங்கு தெரிந்து மார்பர்கை பொற்கச்சை கட்டி கொண்ட மனுஷகுமானுக்கு ஒப்பானவரை கண்டேன். 1963 நிற்கிறான் யோவான் 1963 ஆவியில் கொண்டு போய் அவன் திரும்பி பார்க்கிறான். அப்பொழுது ஏழு சபை காலங்களை காண்கிறான். ஏழு சபை காலங்கள் முடிவடைந்து விட்டது. அதனால வெளிப்படுத்தின விசேஷம் 1963 அது ஆரம்பிக்குது. கத்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினோரும் பிந்தினோருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்க எபேசு சிமின்னா பெர்கமு என்னும் சபைகளுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் கத்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக மாறி திரும்பி பார்க்கும் பொழுது இதோ முதலாம் நூற்றாண்டிலிருந்து அங்கே வந்த அந்த சபை காலங்கள் நிறைவேறினதை அவன் 20 வரைக்கும் சபை காலங்கள் நிறைவேறினதை பார்க்கிறான். அந்த ஒன்னாம் அதிகாரமே செவன் சீல் தான், கத்தர் இறங்கி வருகிறான். அதே தெரியலன்னா வேற என்ன தெரிய போகுது? சிலர் விதமான கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு வேதனையா இருக்கிறது, பிரசங்கத்தை கேட்டும் இன்னும் புரியலன்னா என்ன அர்த்தம்? ஆதி முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ஏழு முத்திரைகள் எழுங்க அங்கே செவன் சீலை குறித்து எழுதியிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் தேவன் இறங்கி வருகிறாரோ அதெல்லாமே ஏழாம் முத்திரைக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. ஆனால் ரியாலிட்டி வந்து 1963 அவர் இறங்கி வந்தது. மற்ற எல்லாமே ஆதியாமிலிருந்து வருகிற எல்லா காரியங்களும் அவர் இறங்கி வரும்பொழுது என்னென்ன நடந்ததோ அதுதான் இப்பொழுது நடக்குது. இது ரியாலிட்டி, அது பேட்டர்ன், இது ரியாலிட்டி, அது ஒரு டைப், இது வந்து சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது. ஏழாம் முத்திரையில் பிரதர் பிரனா விதமாய் சொல்லுகிறார், இட் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட், இட் இஸ் அ எண்ட் ஆஃப் எவ்ரி திங். இந்த ரெண்டே காரியத்தை தான் பிரதர் பிரனா சொல்லுகிறார். ஏழாம் முத்திரையை பல வருஷ கணக்கில் படிக்கிறாங்க, 30 அந்த புஸ்தகத்தை படிச்சியும் அவங்க இன்னும் ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறார்கள். இந்த சென்னையில் இருக்கிற சில போதர்கள் ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறார்கள். ஏழாம் முத்திரையை படிச்சும் அவனுக்கு புரியலை. அதில் தான் ஏழாம் முத்திரையில் அவர் இறங்கி வந்தது சொல்லுகிறார், இட் இஸ் த எண்ட் ஆஃப் எவ்ரி திங். அதனால 1963 முத்திரைகள் திறக்கப்பட்டிருந்து நம்ம எட்டர்னல் சர்ச்சுக்கு போய்விட்டோம். அது நமக்கு வந்து மரணம் இல்லை, நம்ம நித்தியத்தில் பங்கு பெறுகிறோம், அது போயிட்டே இருக்குது. இட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அப்படின்னு சொல்லுறோம், போயிட்டே இருக்குது. அது நம்ம எட்டர்னல் சர்ச்சில் வந்திருக்கிறோம். அதனால் பிரணாம் என்ன சொல்லியிருக்கிறார் அங்கே ஏழாம் முத்திரை பற்றி ரகசியத்தை சொன்ன, நான் சாத்தன் அதை டேமேஜ் பண்ணிடுவான்னு இப்படி ஒரு வேடை தூக்கி போட்டதுனால இவங்க கரெக்டாக அந்த வேடை போய் பிடிக்கிறாங்க. சாத்தன் டேமேஜ் பண்ணிடுவான், அதனால ஏழாம் முத்திரை திறக்கலை அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இதை பண்ண சூப்பர் நேச்சுரலாக அந்த ஏழாம் முத்திரையில் ஏழாம் முத்திரையை குறித்து பேசிவிட்டார். சூப்பர் நேச்சுரலான என்ன அர்த்தம்? மறைமுகமாக பேசிவிட்டார் என்று அர்த்தம். பிரதர் வந்து ஏழு செவன் ஏழு எக்கால பண்டு ஏழு எக்காலங்களை குறித்து பேச வேண்டும், செவன் ட்ரம்பர்ஸ் குறித்து பேச வேண்டும் என்று ஏழு முத்திரைகளை பேசினார். ஏழாம் முத்திரை ஏழு முத்திரைகளை குறித்து பேச வேண்டும் என்று அதுக்கு கூட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு, பில்டிங் எல்லாம் புக் பண்ணியாச்சு, எல்லா அறிவிப்பும் கொடுத்தாச்சு. திடீரென்று இப்போ பெனாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேசாத அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணு. நீ ஆறாம் முத்திரை பேசும் பொழுது சூப்பர் நேச்சுரலாக நீ ஏழு எக்காலங்களை பேசிவிட்டாய். அது ஏற்கனவே நீ பேசிட்டா, உனக்கு தெரியாமலே நீ பேசிட்டா, அதனால் அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டார். அதே போல பிரதர் பிரணாம் அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணினார். ஏழு எக்காலங்கள் வந்து ஆறாம் முத்திரை பேசும் பொழுது அதுக்குள்ளே அவர் பேசிட்டார். அதே போல தான் இந்த சீக்ரெட் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு செவன் சீல் இருக்கோம், எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறோம், ஹல்லேலூயா, செவன் சீல் விஷன்ல இருக்கிறோம். கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். 1963 அவர் இறங்கி வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1 அதை சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 8 அதை சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 10 அதை சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 20 அதை சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் அங்கே 18 அதை சொல்லப்பட்டிருக்கும். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசம் ஆயிற்று. அது வந்து இட் இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். 18 அது வந்து செவன் சீல். பின்பு ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் பையில பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அது செவன் சீல். 10 பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவன் சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் கால்கள் அக்கினி சம்பங்களைப் போல் இருந்தது. அது வந்து ஏழாம் முத்திரை. இப்படி அழகாக எழுதியிருக்கும் பொழுது இன்னைக்கு சிலருக்கு வந்து ஏழாம் முத்திரை திறக்கலை, நாங்கள் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வளர்க்கப்பட்ட வளர்ப்பு சரியில்லை, உங்கள் போதகர் உங்களை வளர்த்தது சரியில்லை, அதனால் அவிதமாக வளர்க்கப்பட்டிருக்கிறாங்களாம். அவிதமாக வளர்க்கப்பட்டு சத்தியத்தை அறியாதபடி அந்த போதர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, புத்தி இல்லாத கனிகளாயிருந்து இவங்க பசுத்தாவியை பெறாது விடாதபடி, ரேப்சரில் போக விடாதபடி, அது புல்பிட் மிஸ்டேக்காக இருக்கிறது. மேலே நாம் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். கத்தர் இறங்கி வந்திருக்கிறார், இந்த டைம் அண்ட் சீசனில் இருக்கிறோம். நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். மறுபடியும் ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து மனசுல அது பதியணும், அதுல அதை குறித்து ஒரு அக்கறை வேணும். உங்களுக்கு மந்தமான இருதயத்தோடு இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தல் 10 வந்து 10 ஒன்னாம் வசனம், அது வந்து செவன் சீலா இருக்கிறது, அது இட் இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவன் சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவன் முகம் சூரியனைப் போலவும் கால்கள் அக்னி சம்பங்களைப் போல் இருந்தது. செவன் சீல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செவன் சீல், இட்ஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. 6 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரலாகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அங்கே வந்து நம்ம செவன்த் ஏஞ்சலை பார்க்கணும். செவன்த் ஏஞ்சல் யாரு, பிரதர் பென்ஹாம். செவன்த் ஏஞ்சல் 7 தூதன் இறங்கி வந்து செவன்த் ஏஞ்சலை அந்த மேகத்துக்குள்ளாக எடுத்துக்கொண்டார். நீ போய் ஜெபசன் வில்ல நீ வந்து 7 முத்திரைகளை பற்றி பேசு என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு தூதனாக வந்து ஒரு மறுமுத்திரையின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார் என்று பென்ஹாம் சொல்லுகிறார். கோ டு ஜெபசன் வில், த செவன் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் செவன் சீல் வில் பி ரிவீல்டு, 7 முத்திரைகளின் ரகசியம் வெளிப்படும் என்று சொன்னார். அதன் பின்பு 8 என்ன வாசிக்கிறோம், நான் வானத்திலிருந்து உண்டாக கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, நீ போய் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்க தூதனுடைய வலதுகரத்தில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனத்தில் போய் அந்த புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆனாலும் உன் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருக்கும். நான் தூதனுடைய கையிலிருந்து அந்த சிறு புசத்தை வாங்கி புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் ராஜாக்களையும் பாசைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். அதை தான் நம்ம எசேக்கியேல் 2:3 வாசி 2:3 இந்த வெளிப்படுதல் 10 சொன்னதை நம்ம வாசிக்கும். கத்தர் முதலாவது இறங்கி வர வேண்டும். அவன் புஸ்தகத்தை புசிக்க வேண்டும் என்றால் கத்தர் இறங்கி வர வேண்டும். 7 அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். 7 பலமுள்ள தூதனும் ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, இதோ இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கு வரும்பொழுது யோவான் ஸ்தானம் அங்கே இருக்கிறான். எலியாவின் ஆவியுடைய யோவான் ஸ்தானம் அங்கே இருக்கிறான். ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார். அதே போல் தான் பலமுள்ள தூதனாய் கிறிஸ்து வரும்பொழுது இங்கே 7 தூதன் பிரதர் பிரணாம் இருக்கிறார். அங்கே சந்திப்பு ஏற்படுகிறது. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது. தீர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தீர்க்க தரிசி அதை சபைகளுக்கு சொல்லுகிறார். யோவான் வந்து மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான். அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கிறான். அந்த புஸ்தகத்தை பலமுள்ள தூதனுடைய கையிலிருந்து வாங்குறான். 7 தூதனுடைய கையிலிருந்து வாங்கலை, பலமுள்ள தூதனுடைய கையிலிருந்து அதை வாங்கி புசிக்கிறான். வயிறு கசப்பாயிட்டு, ஆனால் புசிக்கும் பொழுது அது தேனை போல இருக்கிறது. பின்பு தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். பாருங்க, எசேக்கியேல் ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. இது ரியாலிட்டியாக இருக்கு. எல்லாம் கத்தர் எப்பொழுதெல்லாம் இறங்கி வருகிறாரோ அதெல்லாம் 7 முத்திரை. ஏன்னா பிரதர் சொல்லியிருக்கார், 7 இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். அதனால் அவர் இறங்கி வரும்பொழுதெல்லாம் 7 முத்திரைக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. அங்கே என்ன நடக்கிறதோ அதுதான் இங்கே நடக்குது. நம்ம இன்னைக்கு ரியாலிட்டியில் இருக்கிறோம். உண்மையாகவே அவர் இறங்கி வந்து எல்லாம் இதைத்தான் அது வெளிப்படுது. இப்பொழுது நடக்கிற சம்பவத்தை தான் அது பேட்டர்னாக வெளிப்படுது. எவ்வளோ ஒரு அதிசயமான காரியம். நம்ம வந்து அதில் இன்க்ளூட் ஆகியிருக்கிறோன்னா எவ்வளோ சந்தோஷப்படணும். நமக்கு கவலையே இருக்கக்கூடாது. துக்க முகமாகவே யாரும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மளை வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். நான் இப்பொழுது புஸ்தகத்தை புசிக்கிறேன், அது என் குடல்களினால் அதை நிரப்புகிறேன். என் வயிறு அதனால் நிறைகிறது. வயிறு நிறைஞ்சதுனால அது ஜீரணமாகிறது. அது என்னில் ஒரு பாகமாய் மாறிவிட்டது. இப்பொழுது நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். இப்பொழுது அதை ஷேர் பண்ணுகிறேன். அந்த வெளிப்பாடை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன். எத்தனை பேர் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க? யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தையும் பேசுறதில்லை. யாருக்கும் வாழ்நாளில் ஒருத்தருக்கும் சத்தியத்தை சொல்லி ஒரு ஆத்மாவையும் ஆதாயம் பண்ணுறதில்லை. அப்படியாப்பட்ட ஜீவியம் நமக்கு வேண்டாம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிரேஸ் தாரும், நான் இந்த வெளிப்பாடை ஷேர் பண்ணி என் வாழ்நாளில் ஒரு ஆத்மாவை நான் வார்த்தையில் நடத்துக்கு எனக்கு உதவி செய்யும். இப்பொழுது நேரம் இல்லை, நிறைய நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்பொழுது கதவு அடைக்கப்பட வேண்டிய நேரம். இப்பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி வந்திருக்கிறது. சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டிய நேரம். ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாத காலம். எவ்வளோ காலத்து ஆண்டவர் கிரேஸ் கொடுத்தார். நீ சாப்பிடு, நீ இந்த தீக்கு தர்சன உரை. கத்தர் என்னை ஊழியக்காரனாக அழைத்தனால நான் அதை உரைச்சிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் பிலீவர்ஸாக இருக்கும் பொழுது நீங்களும் உங்களை சேர்ந்தவங்களுக்கு, உங்களை சந்திக்க வருகிறவர்களுக்கு, யாரோடு ஐக்கியப்படுகிறோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டும். அப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுது. யோவான் தீர்க்கதரிசனம் உரைச்சது போல நானும் உரைக்கிறேன். நீங்கள் அந்த வார்த்தையோடு ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறீர்கள். அந்த வார்த்தையோடு இணைக்கப்படும். யாருக்கும் சத்தியம் சொல்லலையா? நீங்கள் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறல, நீங்கள் அதை கடைப்பிடிக்கலைன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். எசேக்கியேல் வந்து எந்த காலத்தில் ஜீவிக்கிறான்? அது ஒரு பேட்டர்ன். அது என்ன பேட்டர்ன் என்றால், எருசலேம் அங்கே இருக்கிறது. எருசலேம் வந்து சிறப்பான நகரம். உலகத்திலே மிக சிறந்த நகரம் எருசலேம். மகாராஜாவின் நகரம். எருசலேமின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம். அது மகாராஜாவின் நகரம். அது மெல்கிசிதேக்கின் நகரம். அந்த ஜெருசலேம் மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு பட்டணம், மிக அழகான ஒரு பட்டணம். அது வந்து யூதயாவுக்கு அது கேபிட்டலாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைநகரமாக அது இருக்கிறது. யூதாவின் ராஜாக்கள் எருசலேமை தலைநகரமாக வைத்து ஆளுகை செய்தார்கள். சாலமன் ஒரு கிரேட் டெம்பிள் அங்கே கட்டினார். பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் அவன் வந்து ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினான். அங்கே தேவனை ஆராதித்தார்கள். தேவனுடைய மகிமை அங்கே இறங்கினது. ஜெருசலேம் அது பெரிய ஒரு பட்டணம். நம்ம நியூ ஜெருசலேமுக்கு போகிறோம். இங்கே ஒரு ஜெருசலேம் இருந்தால் அங்கே ஒரு ஜெருசலேம். இது ஒரு பேட்டர்ன், அது ரியாலிட்டி. இது ஒரு பேட்டர்னாக இருக்கு, உண்மையானது அங்கே தான் இருக்கு. நம்ம உண்மையான எருசலேமுக்கு போகிறோம். நியூ ஜெருசலேம் வெளிப்படுத்தல் 21:22 நம்ம வாசிக்கிறோம். அந்த எருசலேமை வந்து ஜனங்கள் ரொம்ப நேசித்தார்கள். கர்த்தர் அந்த பட்டணத்தை அதிகமாக நேசித்தார். அந்த பட்டணத்தை இப்பொழுது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அதை வந்து தீ கொளுத்தி போடுவதற்காக, அதை பாலிடமாக மாற்றும்படியாக, அதனுடைய மக்களை வந்து கொலை செய்யும்படியாக, அவன் முற்றுகை போட்டு அவர்களை பட்டினினாலே சாகடிக்கும்படியாக அந்த சீஜி அந்த முற்றுகை போட வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். எசேக்கியேல் வாழ்ந்த காலம் எது, அந்த காலத்தில் என்ன நடந்தது, அந்த அவன் எதை குறித்து அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான் என்று காணும் பொழுது அதே பேட்டர்ன் தான் இப்பொழுது ரிப்பீட் ஆயிருக்கு. அது ஒரு பேட்டர்ன், இது ரியாலிட்டி. இப்பொழுது முழு உலகத்தையும், அன்னைக்கு வந்து ஒரு பட்டணம் தான் சிட்டி ஆஃப் ஜெருசலேம், இன்னைக்கு வந்து முழு உலகத்தையும் இது அழிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. மிஸ்ட்ரி பாபிலோன், மிஸ்ட்ரி பாபிலோன், ரகசிய மகா பாபிலோன் உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அந்திகிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அப்பொழுது என்ன செய்யும் என்றால் ஜனங்கள் பட்டினியாலே சாவார்கள், வியாதியினாலே சாவார்கள், பட்டயத்தினாலே சாவார்கள், கொள்ளை நோயாலே சாவார்கள். உலகத்தில் இதுவரைக்கும் உண்டானது முதற்கொண்டு இவ்விதமான உபத்திர காலம் வந்ததில்லை. அவிதமான உபத்திர காலம் வரப்போகிறது. அவன் பாபிலோன் ராஜா என்ன செய்தானோ அதைத்தான் அந்திகிறிஸ்து செய்கிறான். அந்த சிலையை வழிபட வேண்டும் என்று ஜனங்களை நிர்பந்தப்படுத்துகிறான். நம்முடைய அரசாங்கமும் மத சம்பந்தமான அரசாங்கம், ராமர் கோயிலை கட்டி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் மத சம்பந்தமான ஆட்சியிலே நம்ம இந்தியா முடிவடைந்திருக்கிறது. இதுவரைக்கும் மத சுதந்திரம் இருந்தது, இப்பொழுது மத சம்பந்தமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களால முழுசும் வந்து இந்தியாவை ஆக்குப்பை பண்ண முடியலை. இந்தியாவை ஆக்குப்பை பண்ண விடாதபடி கர்த்தர் தடை பண்ணி கொண்டிருக்கிறார். எதற்காக தடை பண்ணி கொண்டிருக்கிறார்? இந்த மனவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அது வரைக்கும் அல்லது முழு இந்தியாவும் ஐடல் வர்ஷிப்பாக மாறிடும். இப்பொழுது அதே நிலைமை தான் இங்கேயும் இருக்குது. இது குளோபல் லெவலில் ஆன்டி கிரைஸ்ட் வரும்பொழுது குளோபல் லெவலில் வரும். அன்னைக்கு ஒரு சிட்டி லெவலில் வந்தது. எருசலேமுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜ்யம் வருகிறது. பாபிலோன் ராஜ்யம் எல்லா ராஜ்யங்களையும் கைப்பற்றி அது கடைசியில் வந்து எருசலேமை கைப்பற்றும் பொழுது அது கோல்டன் ஹெட்டாக மாறினது, பொன்னான தலையாக மாறினது. உலகத்திலே மிக சிறந்த ராஜ்யமாக பாபிலோன் ராஜ்யம் மாறினது. Became the head, Babylonian power became the head of gold. எப்பொழுது? When they banned Jerusalem. எருசலேமை சுட்டரிக்கும் பொழுது, எருசலேமை கைப்பற்றும் பொழுது பொன்னான தலையாக மாறினார்கள். எசேக்கியேல் அதையெல்லாம் காண்கிறான். அந்த எக்ஸ்கியூஸ் வருகிறதை காண்கிறான். அந்த உபத்திரம் வருகிறதை காண்கிறான். எருசலேம் முற்றுகை போடுவதை அவன் காண்கிறான். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த புஸ்தகத்தை பூசிங்கிறார். இன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் வந்து உலகம் முழுசும் வைரஸ் வந்து ஆட்கொண்டு விட்டது. இன்னைக்கு குளோபலிசமாக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒன் இந்தியான மாதிரி ஒன் வேர்ல்டாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் ஒரு மனுஷனுடைய கையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று உலகம் வந்து விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க தேடுகிற நபர் அந்த ஆன்டி கிரைஸ், அந்த ஆன்டி கிரைஸ் வரும்பொழுது உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கலன்னா, கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கலன்னா வர முடியுமா? வர முடியாது. கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கிறார். ஆண்டவருடைய அனுமதிக்கும் சித்தம் இல்லாமல் அந்திகிறிஸ்து சாத்தானால எதுவுமே செய்ய முடியாது. அவர் அவனுக்கு அனுமதிக்கு சித்தம் கொடுக்கிறார். பாபிலோனிய ராஜாவுக்கு ஆண்டவர் அனுமதிக்கு சித்தம் கொடுக்கிறார். எருசலேமை இடிச்சு போட்டு, தேவாலயத்தை இடிச்சு போட்டு அதை பாழடைய செய்ய முடியாது. ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விட்டு விக்கிரக வழிபாடு செய்தனாலே, மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மீறி அவங்க வந்து தங்களுடைய மனம் போன போக்கில் போய் பாவிகளாக தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்தனாலே தேவாலயத்தை மதிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையை மதிக்கவில்லை. தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் பேசும் பொழுது அதுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கல. அதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் பாபிலோனிய ராஜாவை ஒரு டூலாக பயன்படுத்தி அந்த நேபுகாத் நேச்சர் வந்து அவளை அழித்து போட்டான். ரெண்டு நாளாகவும் 36 வாசிக்க முடியும். நீங்க 2 Kings 24 நீங்க வாசிக்க முடியும். அந்த ஃபோர்ஸ், அந்த பாபிலோனியன் ஃபோர்ஸ் வந்து எருசலேமுக்கு விரோதமாக வருகிறது. அது அநேக ராஜ்யங்களை கைப்பற்றி கடைசியாக அது எருசலேமுக்கு விரோதமாக வரும்பொழுது ஹி பிகேம் த கோல்டன் ஹெட், அவன் பொன்னான தலையாக, நேபுகாத்நேச்சார் பொன்னான தலையாக மாறுகிறான். உலகத்திலே மிக சிறந்த ஒரு ராஜ்யமாக அந்த பாபிலோனிய ராஜ்யம் காணப்பட்டது. இவன் வந்து எருசலேமை முற்றுகை போடுகிறான். அதிக நாட்களாக, மாதக்கணக்களாக, வருஷங்களாக முற்றுகை போடும் பொழுது ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு செயற்கையான பஞ்சம் ஏற்பட்டது. மழை பெய்யாதனால் உண்டான பஞ்சம் அல்ல, செயற்கையான பஞ்சம். என்னன்னா அந்த தேசத்தை முற்றுகை போடும் பொழுது செயற்கையான பஞ்சம் ஏற்படுகிறது. எந்த போக்குவரத்தும் இல்லைன்னா பொருட்கள் எப்படி சென்னைக்கு வரும், கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு எப்படி பொருள் வரும்? அப்பொழுது செயற்கையான பஞ்சம். அதே போல அவன் முற்றுகை போடும் பொழுது எருசலேமில் செயற்கையான பஞ்சம் ஏற்பட்டது. ஜனங்களுக்கு ஆகாரம் கிடைக்கல, விலைவாசி ஏறி போய்விட்டது. அவ்விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுதுதான் எசேக்கியேல் அங்கே இருக்கிறான். அவன் அவ்விதமான தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். எசேக்கியேல் சோ த சீலிங் ஏஞ்சல். எசேக்கியேல் அந்த சீலிங் ஏஞ்சலை பார்க்கிறான், முத்திரை போடுகிற தூதனை பார்க்கிறான். நீ எருசலேம் நகரம் எங்கும் போய் எருசலேமினுடைய இது அருவறுப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற எல்லா அவங்களுடைய நெற்றிகளில் முத்திரை போடு என்று அங்கே சொல்ல கேட்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 9:4.
கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார்.
இதோ அது எருசலேமில் இருக்கிற பால் கடிப்புகள், ஜனங்கள் அருவறுப்பான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், விக்கிரகனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களை இவ்விதமாக சீர்கட்டு போனார்கள். அவர்களுக்காக அவன் ஊக்கமாக ஜெபிக்கிறான். நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபிக்கிறவங்களுடைய நெற்றியில முத்திரை போடு என்று சொல்லப்பட்டான். அதனால இட் இஸ் எ சீலிங் டைம். இப்பொழுது இட் இஸ் த எண்ட் ஆஃப் சீலிங். இது முத்திரை போட்டு முடிய வேண்டிய காலம். இன்டர்செஷன் வாஸ் ஓவர். இதோ பரிந்து பேசுகிற ஜபமானது முடிவடைந்து விட்டது. அதெல்லாம் பரிந்து பேசுகிற ஜபம் முடிவடைந்து இப்பொழுது அக்கினியானது அந்த பட்டணத்தின் மேல் இறைக்கப்படுகிறது. ஒரு பிரீஸ்ட் என்ன செய்கிறார் என்றால் அக்கினியை எடுத்து பட்டணத்தின் மேலே இறைக்கிறார். அப்படின்னா அக்கினி பட்டினியால் பட்டணம் சுட்டியரிக்கப்பட போகிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. எசேக்கியேல் 10:2 வாசிக்கலாம்.
அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீனின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேருபீனில் நடுவே இருக்கிற அக்னி தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார்.
நகரத்தின் மேல் அதை இறை சொல்லு வாசிக்கலாம்.
அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான்.
அந்த அக்னியை எடுத்து தேவ கோபாக்கினை என்ன அக்னியை பட்டணத்தின் மேலே இறக்கும் பொழுது அந்த பட்டணம் சுட்டரிக்கப்பட போகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அதே போல இந்த உலகம் சுட்டரிக்கப்பட போகிறது. ஆமென். சூளையை போல எரியும் காலம் வரும் என்று சொல்லப்படுது. பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. வெளிப்படுத்தல் 8:3 நம்ம அதை வாசிக்கும். 5 வாசிக்கிறோம். அதனால அங்க என்ன தான் இங்க இருக்குது தான் அங்க இருக்கு. எல்லாமே வெளிப்படுத்த விஷயத்தை படிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அது இருக்கு. நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதில் சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அதை எதை குறிக்கிறது? நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரப்போது. நீங்களும் இதே மாதிரி இருக்கிறீங்க. அதெல்லாம் பேட்டர்னு. இது வந்து ரியாலிட்டி. முழு உலகமும் அழிய போகுது. அங்கே மல்கியா 3:1 எழுதியிருக்கிற வண்ணமாக சூளைய போல எரியும் காலம் வரும். 4:1 அதனால சூளைய போல எரிய கால் உலகமே சூளை செங்க சூளை எப்படி எரியுது அதே மாதிரி அதே போல எரிஞ்சு போகும் இந்த உலகமே எரிஞ்சு சாம்பலாக வேண்டிய நேரத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். அதெல்லாம் இது ரியாலிட்டி, அது வந்து ஷேடோ, அது வந்து ஒரு டைப்பாக இருக்கிறது, அது ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. எசேக்கியேல் வாழ்ந்த காலத்தில் நம்ம இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எருசலேமே பாபிலோனிய அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்கிரமிப்பு பண்ண போகிறது. அதே போல ஆன்டி கிரைஸ்ட் வந்து உலகத்தையே அவன் ஆக்கிரமிப்பு பண்ண போகிறான். எருசலேமே ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றி உலகத்தை ஆளுகை செய்ய போகிறான். கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27:6 வாசிக்கலாம். எரேமியா 27:6,
இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழிய செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன்.
இதோ இது அந்த தேசத்தை எல்லாம் நேபுகாத்நேச்சார் கையில கொடுத்தேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல ஆன்டி கிரைஸ்டுக்கு ஆண்டவர் 7 இயர்ஸ் இந்த உலகத்தை கொடுக்கிறார். நடக்க போற காரியம் நம்ம அதுக்கு முன்னால வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வரப்போகிற காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும். அந்தி கிறிஸ்து கையில் ஆண்டவர் இந்த உலகத்தை 3.5 வருஷம் ஒப்பு கொடுக்க போகிறார். அவர் அனுமதி கொடுக்கலன்னா அந்தி கிறிஸ்து வந்து உலகத்தை எடுக்க முடியாது. அது தேவனுடைய சித்தம் தான். அதனால தான் பிரைம் மினிஸ்டர் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்னு மோகன் சி லாசரஸ் சொல்கிறார். அவருக்கு மோகன் சி லாசரஸ் அவருக்கு என்ன செய்யலன்னா அனுமதிக்கு சித்தம் பரிபூர்ண சித்தங்கிறதுக்கு வித்தியாசம் தெரியல. அவர் பெரிய போதகர் தான் பிரதர் மோகன் சி லாசரஸ். அவருக்கு அது தெரியல. அவர் என்ன செஞ்சா அப்படி சொல்லிட்டு பிறகு வந்து என்ன ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன் வரும்பொழுது அதுக்கு விரோதமாகவும் பேசுகிறாரு. என்னத்துக்கு நீ இப்படி சொல்கிறா, ஜெயிச்ச உடனே அரசியல்வாதிகளை பிரியப்படுத்துகிறா, பிற பிரியப்படுத்துகிற பிறகு அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதமாக வரும்பொழுது அதுக்கு விரோதமாக பேசுகிறார். இப்போ தான் நான் ரெண்டையுமே நான் கேட்டேன் அவர் பேசுனது. அவருக்கு தீர்க்கதரிசி செய்தி தெரியாதனால அவருக்கு அனுமதிக்கு சித்தம் பரிபூர்ண சித்தம் தெரியல. ஆண்டவர் ஒரு பிரைம் மினிஸ்டரை சீஃப் மினிஸ்டரை கொண்டு வருகிறார், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனை கொண்டு வருகிறார் என்றால் அது தேவனுடைய அனுமதிக்கு சித்தம். கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன் ஆளுகை செய்வார் என்றால் அது வந்து தேவனுடைய அனுமதிக்கு சித்தம். ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்கிறார். அதே போல நேபுகாத்நேச்சாருக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். அதே போல அந்தி கிறிஸ்து உலகத்தையே ஆளும்படியாக அனுமதி கொடுக்கிறார். ஆனால் அது தேவனுடைய சித்தம் தான், தேவனுடைய சித்தம் எல்லாமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாருன்னா அது என்ன அர்த்தம்? அவருக்கு பைபிள் தெரியல, வெளிப்பாடு இல்லாத ஒரு போதகர் மோகன் சி லாசரஸ். அது தேவனுடைய அனுமதிக்கு சித்தம். நேபுகாத்நேச்சார் கொடுத்தாருன்னா நேபுகாத்நேச்சார் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷன், ஐடல் வர்ஷிப் செய்கிற மனுஷன். அவர் அந்த ஐடல் வர்ஷிப் செய்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து எருசலேமே கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்களை ஜெயிப்பதுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்றால் அது அனுமதிக்கு சித்தம். ஆண்டவர் பெர்மிசி வில் கொடுக்கிறார். சாத்தானுக்கு பெர்மிசி வில் கொடுக்கிறார். 6000 வருஷமாக அவன் இந்த உலகத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறான். பின்பு அவன் ஒரு மனுஷனுக்குள் அவதாரம் விட்டு அவன் ஒரு இப்பொழுது ஸ்பிரிட்டா இருக்கிறான், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டா இருக்கிறான். பின்பு அவன் வந்து ஒரு மனுஷனுக்குள் அவதாரம் விடும் பொழுது அவன் மிருகம் என்று அழைக்கப்படுவான். அவன் முழு உலகத்தையும் ஆளுவதற்கு ஆண்டவர் 7 இயர்ஸ் கொடுக்கிறார். அதே போல இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இன்டர்செஷன் இஸ் ஓவர், சீலிங் இஸ் ஓவர், முத்திரை போடுவது முடிந்து விட்டது, பரிந்து பேசுகிற ஊழியம் முடிந்து விட்டது. 7 சபை காலங்களாக ஆண்டவர் பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்தார். ஏனென்றால் அவர்கள் குறைவான சத்தியத்தில் இருக்கிறார்கள். அந்த சத்தியம் அவர்களை வந்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தப்படுத்தாது. குறைவான சத்தியம் அவளுக்கு முத்து, ஏனென்றால் அவர்கள் முத்திரை திறக்கப்படுற காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தார்கள். அதனால் அது குறைவான சத்தியம். இப்போ நமக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக பரிந்து பேசினார். அதனால் அவங்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியும். அந்த பரிந்து பேசுகிற ஊழியம் இன்டர்செஷன், இன்டர்செஷன் மினிஸ்ட்ரி, அது இல்லைன்னா அவங்க யாரும் மீட்கப்பட முடியாது. அதில் கர்த்தரை வந்து அவங்களுக்காக பரிந்து பேசினான். ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது அதுக்கு உண்மையாக இருந்தாங்க. ஆனால் அவங்க பரிபூர்ண சத்தியத்தில் இல்லை. மார்ட்டின் லூத்தர் பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறார். மார்ட்டின் லூத்தர் திருத்துவத்தை நம்புகிறவர். ஆனால் அவர் ஒரு தூதனாக இருக்கிறார். அவர் வந்து பல்லவத்தில் காணப்படுவார். ஏன் அப்படி அவர் பல்லவத்துக்கு வருவார் என்றால் அவர் வரக்கு முடியாது. பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க யாரும் பல்லவ ராஜ்யம் போக முடியாது. திருத்துவத்தை விசுவாசிக்கிறவங்க யாரும் பரலோராஜ்யம் போக முடியாது. ஆனால் மார்ட்டின் லூத்தர் ஜான் வெஸ்லி அங்கே வருவாங்கன்னா என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக பரிந்து பேசினார். அந்த நேரத்தில் முத்திரை தெளிக்க திறக்கப்படலை. அது அறியாமையின் காலம், குறைவான சத்தியத்தின் காலம். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுற ஊழியத்தின் நிமித்தமாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மீட்பு கிடைக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம முத்திரைகள் திறக்கப்பட்ட காலத்துல இருக்கும் பொழுது அறியாமைகளுக்காக தேவன் பரிந்து பேச மாட்டார். இன்டர்செஷன் இஸ் ஓவர், சீலிங் இஸ் ஓவர். இப்பொழுது அக்கினி இறைக்கப்படுகிறது, பட்டணத்தின் மேல் அக்கினியை ஆசாரியன் அங்கே இறைக்கிறான். அது என்ன என்றால் நியாய தீர்ப்பு, உலகம் சுட்டரிக்கப்பட நேரத்தில் இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் வந்து முற்றுகை போட்டு விட்டான். ஜனங்கள் வந்து பசியினாலே பட்டினியினாலே சாகிறார்கள். அந்த நேரத்தை தான் எசேக்கியேல் வந்து கத்து சொல்லுகிறார், நீ புஸ்தகத்தை பூசிங்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்கள் அதே நேரத்தில் இருக்கிறீங்க. கத்தர் இறங்கி வந்திருக்கிறார், ஏழாம் தூதனை சந்தித்திருக்கிறார், முத்திரைகள் ரகசியம் வெளிப்படுத்திருக்கிறது. நீ புஸ்தகத்தை பூசி, ஆன்டி கிரைஸ்ட் வரப்போறான், உலகம் முழு உலகத்தையும் அவன் ஆக்குப்பை பண்ண போறான். ஆண்டவர் அனுமதிக்கு சித்தம் கொடுக்க போகிறார். இந்த முழு உலகமும் சுட்டரிக்கப்பட போகிறது. அதுக்கு முன்னால நம்ம இருக்கிறோம், எசேக்கியேல் போல நம்ம இருக்கிறோம். நீ புஸ்தகத்தை பூசி, என் வாய்க்கு அது தித்திப்பா இருக்கும், ஆனால் வயிற்றுக்கு அது கசப்பா இருக்கும் அப்படி என்று சொல்லப்பட்டது. ஒன்னாம் வசனத்தை வாசிக்கலாம், 2000 1 வசனம்.
பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார்.
2 அதிகாரம் 1 வசனம்.
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நீல் உன்னுடனே பேசுவேன் என்றார்.
நீ காலூன்றி நீல் உன்னோட பேசுவேன். 2 வசனம்.
இப்படி அவர் என்னோட பேசும் போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன்.
சரி, கத்தர் அங்கே பேசுகிறார், இறங்கி வருகிறார் கத்தர். So coming of the Lord, seven seal. அது மீன் கத்தர் என்ன செய்து, நீ என்ன, நான் வந்து உன்னோட பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். 3 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாக எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன்.
இதோ கலகக்கார ஜனங்கள், அதுதான் வந்து என்னன்னா கலகக்கார ஜனங்கள்னா இந்த மெசேஜுக்கு கீழ்ப்படியாத மக்கள், தோஸ் ஹூ ரிஜெக்ட் த மெசேஜ். ஏழாம் முத்திர வெளிப்படலை, ஏழாம் முத்திர திறக்கலைன்னா அதெல்லாம் கலகக்காரர்கள், அவங்கெல்லாம் கலகக்காரர்கள். இந்த கலகக்காரர்களுக்கு நீ வந்து சொல்ல வேண்டும். சோபனத்துக்காரர்களுக்கு முத்திரை பற்றியே தெரியாது, தீர்க்கதரிசியை பற்றியும் தெரியாது. இவங்க தீர்க்கதரிசியை பற்றி தெரிஞ்சாலும் முத்திரைகள் புஸ்தகத்தை படித்தாலும் கலக வீட்டார். அதனால இவங்களுக்கு வந்து நீ வந்து சொல்லு, அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருக்கிறாங்க. 4 வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டம் இருந்த உள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதே உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு.
இதோ கர்த்தராகிய, அவர்கள் கலகமுள்ள ஜனங்கள், அவங்க கலக வீட்டார்கள், ஹவுஸ் ஆஃப் கலாமிட்டி. இதோ அவர்கள் வந்து அவிதமான ஒரு கலக வீட்டார், அவங்களுக்கு நீ பேசு. கலக வீட்டாராகி அவர்களுக்கு கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, ரிபெல்லியஸ் ஹவுஸ், கலக வீட்டார் வந்து ஆங்கிலத்தில் ரிபெல்லியஸ் ஹவுஸ். அந்த கலக வீட்டாருக்கு கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் நீ பேசு. 5 வசனத்தை வாசி.
கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும்.
இதோ தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அவர்கள் அறிய வேண்டும். அதனால சாபனத்து மக்கள் வந்து கலக வீட்டாராக இருக்கிறார்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் கலக வீட்டார். தீர்க்க தரிசியை நான் விசுவாசிக்கல, பிரணாம ஆண்டவர் தீர்க்க தரிசியை அனுப்பினார்னு விசுவாசிக்கலாம்னா நீ கலக வீட்டாரை சேர்ந்தவன். பைபிள்ல சொல்லியிருக்கு நீ கலக வீட்டாரை சேர்ந்தவன். அவள் வந்து கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் நீ சொல்லு அப்படின்னா, கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் நீ சொல்லுன்னா என்ன அர்த்தம், மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி. இது வந்து சாட்சியாக அறிவிக்க வேண்டிய நேரம், சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கிறது. நீங்கள் மெய்யாகவே மறுபடியும் பிறந்தீர்களா, 7000 காப்பி போட்டு 7000 காப்பியும் காலி ஆயிடுச்சு. திருப்பி வந்து 1000 காப்பி போட்டேன், அந்த 1000 காப்பி போட எவ்வளவு செலவுன்னா 40,000 செலவு. 7000 காப்பி போடக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே செலவானது. இப்போ வந்து நிறைய பேர் புஸ்தம் கேட்குறாங்க, இதை திருப்பி பிரிண்ட் பண்ணணும், 1000 புஸ்தம் பிரிண்ட் பண்ணோன்னா 40,000 தேவை. பாருங்க, நம்ம வந்து அவ்வளோ காஸ்ட்லி ஆனாலும் எல்லாருக்கும் ஃப்ரீ, யாராவது பணம் அனுப்பணுமா, எல்லாம் ஃப்ரீ தான். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், எல்லாம் ஃப்ரீ தான். பாருங்க, அந்த கலக வீட்டாருக்கு சத்தியத்தை அறிவிப்பதுக்காக தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த மெசேஜில் இருக்கிற கலக வீட்டாருக்கும் சாபனத்தில் இருக்கிற கலக வீட்டாருக்கும் நீங்கள் மெய்யாகவே மறுபடியும் பிறப்பது என்று என்னன்னு இதை தெரிஞ்சுக்கிடுங்கன்னு நான் ஒரு ஆத்ம பாரத்தில் அந்த புஸ்தகத்தை எழுதினேன். அந்த கலக வீட்டாருக்கு விரோதமாக நீ இப்போ நீ சொல்லு, கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும், இட் இஸ் எ மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி. இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். அவருடைய கடைசி ஊழியம் பாதாளத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆத்மாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Peter 3:18-21 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அங்கே யாராவது ரட்சிக்கப்பட்டார்களா? ரட்சிக்கப்பட முடியுமா? பாதாளத்துக்கு போன பிறகு ரட்சிக்கப்பட முடியாது, அதுலேருந்து வெளியே வர முடியாது. செத்து பாதாளத்தில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அது இட் இஸ் எ மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி, அது சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டிய ஊழியம். இன்னைக்கு நம்ம அந்த நேரத்துக்கு வந்திருக்கோம். எசேக்கியல் அந்த நேரத்துக்கு வந்திருக்கிறான். கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் பிரசங்கம் பண்ணு. வெளிப்படுத்தல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னும் அவர் என்னை நோக்கி, இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 8:9-12 வரைக்கும் வாசிக்கலாம், வாசிக்க கேட்கலாம். அந்த வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதனால பாருங்க, இதுதான், கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும், அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவன் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்குன்னா கீழ்ப்படியாமல் இருக்கட்டும், ஆனால் நீ போய் அவனுக்கு சொல்லு. இட் இஸ் அ மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி. நீ முதலாவது புஸ்தகத்தை புசிக்கணும், அது உன்னுடைய, அது உனக்குள்ள அது ஒன்றாக மாற வேண்டும், புசித்து அது உன்னில் ஒரு பாகமாக மாற வேண்டும். பின்பு நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும். கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ பிரசங்கம், நீ போதிக்கணும் வேண்டும். இப்பொழுது நம்ம அந்த நேரத்தில் இருக்கும். சில வாலிய பையங்களுக்கு வந்து முடிய போட்டு இஷ்டமாக வளர்க்காத, தாடியை போட்டு இஷ்டமாக வளர்க்காதுன்னு சொன்னால் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவன் கேட்டாலும் சரி கேளாட்டாலும் சரி நீ பிரசங்கம் பண்ணும். வேணுன்னே செய்கிறது, அதிகமாக தாடியை வளர்த்து அதிகமாக முடிய வளர்த்துக்கிட்டு வேணுன்னு செய்கிறது, இதோ நீ அவனுக்கு அந்த மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் நீ போதி, சத்தியத்தை சொல்லு, கேட்டாலும் கேள்வி, அது ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி. அவங்களுக்கு ஏற்ற வேலையில் ஆண்டவர் தண்டனை கொடுப்பார், அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருக்கு சில பிள்ளைகள் கீழ்ப்படியாது, செல்போனே பார்க்காத, பைபிள் படி, நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காத, நல்ல மாதிரி பிரயோஜனப்படுத்திக்க காலம் கடைசி ஆகிவிட்டது, அந்த மெச்சூரிட்டி மைண்டே வராது. அதெல்லாம் கலக வீட்டார், கீழ்ப்படியாத பிள்ளைகள்லாம் கலக வீட்டாரை சேர்ந்தவங்களாக இருக்கிறார்.
மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக வீட்டார்.
நீ நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், பாருங்க, நெருஞ்சில்கள், முள்ளுகள், தேள்கள், இந்த ஆத்துமாக்கள்லாம் இந்த மாதிரி ஆண்டவர் அப்படி வந்து அடையாளப்படுத்துகிறார். கீழ்ப்படியாத ஆத்துமாக்கள், கலக வீட்டார், இது அவர்கள் நெருஞ்சில்கள், முள்ளுகள், தேள்களாயிருக்கிறார்கள். தன்மேல் பயிர மழையை குடித்து பயிரிடுவனுக்கு நல்ல பலனை கொடுக்கிற நிலமானது கத்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் முள்ளுகளையும் புதர்களையும் உண்டு பண்ணுகிற நிலமோ சபிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. எப்ரேயர் 6:8 வாசிக்கிறோம். ஆனால் அது மழையை பெய்யும் பொழுது அங்கே வார்த்தையை கேட்டுட்டு முள்ளுகளும் புதர்களுமாக அங்கே தேள்களுமாக இருக்கும் பொழுது என்ன அர்த்தம்? அது சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. இந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில் தான் எசேக்கியல் வாழுகிறான். தேள் வந்து பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது. தேள் அவன் இந்த வெட்டுக்கிளிகள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவைகளின் அவைகள் தேள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களுக்குள்ளே கொடுக்களை உடையலாய் இருக்கிறது. அவைகளால் சேதப்படுத்துவது 5 மாதம் அளவு மனுஷரை வேதனைப்படுத்தும்படி அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 9:10 வாசிக்கிறோம். அந்த தேள்கள் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? பிசாசுகளுக்கு அடையாளமாக இருக்குது. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, அதைகளை நாம் மிதிப்போம், நம்ம அது சேதப்படுத்த முடியாது. அதனால பாம்புகள் தேள்கள்லாம் விஷ ஜந்துக்கள் இது பொல்லாத கீழ்படியாத ஆத்மாக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. எசேக்கியேல் அவிதமான மக்கள் மத்தியில் வாழ்கிறான். அவங்க எல்லாமே எரேமியா மெசேஜை புறக்கணிச்சவங்க. தே ரிஜெக்டட் த ப்ரோஃபசி ஆஃப் ஜெரேமியா. அந்த ஜெரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்ததை அவர்கள் வந்து புறக்கணித்தார்கள். அந்த புறக்கணித்த மக்களுக்கு அந்த மக்கள் தேள்களாகவும் நெரிஞ்சல்களாகவும் முள்ளுகளாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீ தீர்க்கதரிசனம் உரை, இந்த புஸ்தகத்தை சாப்பிடு, அது உனக்குள்ள ஒன்றாக மாறட்டும். பின்பு இந்த கீழ்ப்படியாத மக்களுக்கு நீ சாட்சியாக அறிவி, எ மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி. அது வந்து ஒரு சாட்சியின் ஊழியமாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு அவிதமான மக்கள் மத்தியில் ஜீவிக்கிறோம். கலக வீட்டார், கீழ்ப்படியாத மக்கள் ப்ரோஃபட் ஜெரேமியா மெசேஜை புறக்கணித்தார்கள். அதே போல் இன்னைக்கு பிரதர் பிரனா மெசேஜை புறக்கணித்தவர்கள், அவர்களுக்காக நீ சொல்லு. ரிஜெக்டட் ஜெரேமியா மெசேஜ், people who had rejected Jeremiah's message, the bride will have a ministry of testimony. இப்பொழுது மனவாட்டிக்கு சாட்சியின் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பீப்புள், தோஸ் ஹூ ஆர் நாட் சீல்ட், அவங்க முத்தரிக்கப்படாத ஜனங்கள். எசேக்கியேல் 9:1-6 வாசிக்கும் பொழுது அந்த தூதன் வந்து எல்லாம் முத்திரை போடுகிறான். இவங்க வந்து முத்திரை போடப்படாத ஜனங்கள், அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள். Those that were not sealed, அவங்க எப்படி இருக்கிறாங்க? Briars, the thorns, the scorpions, rebellious house, கலக வீட்டாரும் தேள்களும் நெரிஞ்சல்களும் முள்ளுகளுமாய் இருக்கிறார்கள். முத்திரை போடாத மக்கள் அவிதமாக இருக்கிறார்கள். இவங்களுக்கு நீ தீர்க்கதரிசன உரை, அந்த புஸ்தகத்தை முதலாவது நீ புசிக்க வேண்டும். 3:1 வாசிக்கலாம்.
பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார்.
நீ இந்த புஸ்தகத்தை நீ புசிக்க வேண்டும். அங்க பலமுள்ள தூதன் கையில போய் அந்த புஸ்தகத்தை வாங்கி, நான் வானத்திலிருந்து உண்டாக கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமி மேல் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனத்தில் போய் அந்த புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி, இது உன் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருக்கும், ஆனால் உன் வயிற்றுக்கு அது கசப்பாயிருக்கும் என்று சொல்லப்பட்டது. தூதனுடைய கையிலிருந்து அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கிறான். நமக்கு மெசேஜ் வந்து செகண்ட் ஹேண்டாக கொடுக்கப்படுது. ஒரு ப்ராஃபிட் மூலமாக மெசேஜ் கொடுக்கப்படுது, 1120 செய்தி. ஆனால் அந்த செய்தியை படிக்கும் பொழுது நீங்கள் டைரக்டாக தேவனத்திலேருந்து வெளிப்பாடை பெறுகிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதான் வந்து நம்ம அந்த பலமுள்ள தூதன் கிறிஸ்துவின் கையிலிருந்து நீங்க புசிக்கிறீங்க. நீங்க 7 கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கல. 7 கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கினவங்க எல்லாம் பல குழப்பங்களை கொண்டு வருவாங்க. நம்ம 7 கையிலிருந்து வாங்கல, நம்ம வந்து பலமுள்ள தூதன் கையிலிருந்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. சமுத்திரத்தின் மேலும் பூமி மேல் நிற்கிற தூதனுடைய வாங்க வலது தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ வாங்கி புசி. எந்த தூதன்? 7 அல்ல, சமுத்திரத்தின் மேலும் பூமியில் மேல் நிற்கிற ஒன்னு. வலது பார்த்தே சமுத்திரத்தின் மேலும் இடது பார்த்தே பூமியில் நிற்கிற அந்த தூதன், அந்த மைட்டி ஏஞ்சல், அந்த கிரைஸ்ட் வந்து நம்ம அனாய்டிங் பெற்றிருக்கோம். ஹல்லேலூயா. அவற்றிருந்து நம்ம அந்த வெளிப்பாடை பெற்றிருக்கிறோம். நம்ம செகண்ட் ஹேண்டா நம்ம இதை படிக்கும் பொழுது ரெவலேஷன் டைரக்டா அவற்றிருந்து வருகிறது. இது வந்து இதை நீ பிடித்துக்கொள், பற்றிக்கொள்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது. நீங்க 7 கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கினாங்க தான் 7 திறக்கப்படலைங்கிறாங்க. நம்ம பலமுள்ள தூதன் கையிலிருந்து அவர் நமக்கு விளக்கி சொல்லுகிறார், அந்த ரெவலேஷன் சொல்லுகிறார். இவங்களுக்கு ரெவலேஷன் கிடையாது, ஒன்லி இன்டெலிஜுவல் நாலேஜ் தான் இருக்குது, மூல அறிவு தான் இருக்குதே ஒழிய வெளிப்பாடு இல்லை. அங்க பைபிள் என்ன போட்டிருக்குது? அந்த பலமுள்ள தூதனுடைய கையிலிருந்து தான் புஸ்தகத்தை வாங்கியிருக்கும். அவங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவங்களுக்கு தான் சத்தியம் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கும். நாங்க அப்படி வளர்க்கப்படலை, நாங்க இப்படி வளர்க்கப்படலை. அப்படி வளர்க்கப்படலைன்னா இப்ப நல்ல மாதிரி வளர்றேன், இப்ப நல்ல செய்தியை கேட்டு நல்ல மாதிரி நல்ல ஒழுக்கத்துல வளர வேண்டியதானே. அந்த கள்ள போதகர்கள் வந்து அடிப்படை உபதேசங்களை கொடுத்து மேலான உபதேசத்தை கொடுக்க தவறி விடுகிறார்கள். அவங்க பலமுள்ள தேவனுடைய கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கல, அவங்க வந்து 7 செய்தியை தான் படிச்சிருக்காங்களே ஒழிய பலமுள்ள தூதன் அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அதை புரிய வைக்கல. எப்படி பார்த்தீங்களா, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. எவ்வளோ நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கள்ள போறளுக்கு எச்சரிக்கையாருங்க பைபிள் சொல்லியிருக்கு. Eat the book and prophesy. நீ புஸ்தகத்தை நீ புசி, அன்பின்பு நீ தீர்க்க தரிசன உரை. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, இந்த இடத்துல அவன் என்ன சொல்லும்பொழுது கிறைஸ்த குறிக்கிறது, அப்பொழுது அந்த பலமுள்ள தூதன் என்னை நோக்கி என்ன சொல்லுகிறார் என்றால், நீ அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது, அந்த புஸ்தகம் 2 அதாவது 2010 வாசிக்கலாம்.
அவரது எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது, அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பது
உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 எழுதியிருக்குது, இந்த பேஜும் அந்த பேஜும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம வெளிப்படுத்த 5:1 என்ன வாசிக்கிறோம், அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை சிங்காசனத்திலுடைய வலது கரத்திலே கண்டேன். பாருங்க, அதே மாதிரி வேடுதான் அங்கே இருக்குது, உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல என்ன இருக்குன்னா, தவித்தலும் புலம்பலும் தான் இருக்கு. அதிலே புலம்பல்களும் தவித்தலும் ஐயோ, 3 காரியம், லெமென்டேஷன், மூனிங் அண்ட் ஓ, 3 வந்து 3 ஐயோ இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேல்வர் ஒரு ஐயோ, செகண்ட் வேல்வர் ஒரு ஐயோ, இத 3 உலகம் வந்து ஒரு ஐயோ, அது இன்னும் வரப்போகுது. அதெல்லாம் அந்த புலம்பல்கள் தவித்தல் தான் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்த விசேஷத்தில் அதுதான் எழுதப்பட்டிருக்கு. உலகத்துக்கு வருகிற நியாய தீர்ப்பை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீ அதை புசி, டேக் த புக் அண்ட் ஈட் த புக் அண்ட் ப்ரொஃபஸாய், அதன் பின்பு நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நான் அதை செய்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் ஒரு பேட்டர்னாக ஜீவித்தான். எருசலேமின் மேல் புலம்பல்களும் அங்கே தவிப்புகளும் அங்கே ஐயோவும் வரப்போகிறது. நீ வந்து அதுக்கு அதை புசித்து என்ன சொல்ல, அந்த புஸ்தகத்தை புசித்து நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு டைட்டில் டீடு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம்,
ஆமென்.
அந்த புக் ஆஃப் ரிடெம்ப்ஷன் டைட்டில் டீடாக இருக்கிறது. அது திறக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. 7 புக்கு இப்பொழுது 5 7 ஆயிருக்கிறது. 10 அது ஓப்பன் புக்காக இருக்கிறது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை அவன் கையில் இருந்தது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம இன்னைக்கு என்ன சொன்னால், டைட்டில் டீடை நம்ம புசிக்கிறோம். டைட்டில் டீட் டு எட்டர்னல் லைஃப், டைட்டில் டீட் டு ரெடெம்ப்ஷன், அதால் மீட்பின் புத்தகம், நித்திய ஜீவன் குறித்து தான் அந்த புஸ்தகத்தை நம்ம இன்னைக்கு புசித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆடம் அண்ட் ஈவுக்கு அந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டது, அவங்க அதை வந்து புசிக்கவில்லை. அதை வந்து சாத்தான் அதை தொட முடியாது. தேவனுடைய கருத்துக்கு அது போய்விட்டது. கிங்ஸ்மேன் ரெடிமர் இயேசு கிறிஸ்து இதோ 2000 முன்பாக வந்து கிரயத்தை செலுத்தி அந்த பத்திரத்தை திரும்ப பெற்றிருக்கிறார். இப்பொழுது அது நம்முடைய கருத்தில் கொடுக்கப்படுகிறது. நீ அதை புசி, அது உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிறது. அது வந்து என்ன சொன்னால், இது அதான் இந்த புக்காக இருக்கிறது. இது இப்பொழுது ஓப்பன் புக்காக மாறிவிட்டது. இப்பொழுது நீ இதை புசி, புசிச்சு என்ன செய்யணும், தீர்க்க தரிசனம் உரை. யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், தோஸ் ஹூ ரிஜெக்ட் த ப்ராஃபட் மெசேஜ். எரேமியா தீர்க்க தரிசனத்தை புறக்கணித்த மக்களுக்கு நீ சொல். எரேமியா வந்து நேபுகாத்நேச்சார் எருசலேமில் மேல் வருவான், அதை முற்றுகை போடுவான் என்று சொன்னான். ஜனங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அந்த ஜனங்களுக்கு நீ வந்து இந்த புஸ்தகத்தை படித்து உரை. ஆனால் எரேமியா என்ன சொன்னானோ அதை தான் எசேக்கியேல் சொல்லுகிறான். அதே போல் ப்ராஃபெட் சொன்ன வெளிப்பாடு தான் நம்ம இன்னைக்கு சொல்லுகிறோம். நீ அதை புசித்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு நம்ம அதை புசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த டைட்டில் டீடை நம்ம புசிக்கிறோம். குளோபல் லெவலில் என்ன ஏற்பட போகிறது என்றால், வாதை வந்து கொண்டிருக்கிறது. குளோபல் லெவலில் அழிவு ஏற்படுகிறது. நீ இப்பொழுது அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அருமையானவர்களே, இப்பொழுது நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். பிரதர் பிரணாம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வாதையானது எப்படி வருகிறது என்று ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். ஹூ இஸ் காட், 50:8 15 கொடுத்த செய்தியில் அவர் சொல்லுகிறார். 8 பேராகிராஃபில், Lost days, flakes, disease, germs already bred up to be scattered throughout the nation. ரெண்டாயிரத்தி இருபதுல இருக்கும், அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலே சொல்லியிருக்கிறார். ஃபிளேக்ஸ், அதாவது இந்த வாதைகள், ஃபிளேக்ஸ், டிசீசஸ், ஜெர்ம்ஸ், இந்த நோய் கிருமிகள் ஆல்ரெடி பிரெட் டு பி ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் தண்ணி, உலகம் முழுசும் அது வந்து பரவி கொண்டிருக்கிறது. நோ டாக்டர் நோ ஈவன் ஹவு டு டேக் ஹோல்ட் ஆஃப் இட். டாக்டர்கள் வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதை எப்படி நிறுத்தணும்னு சொல்லி அவங்களால முடியாது. கொரோனா வைரஸை உலகத்தில் இருக்க எவ்வளோ டாக்டர் இருக்காங்க, யாராலும் ஸ்டாப் பண்ண முடிஞ்சதா? இந்தியாவில் பரவுறதை யாராலும் ஸ்டாப் பண்ண முடிஞ்சதா? அதை முன்னக்கூட்டியே சொல்லிட்டார், நோ டாக்டர் நோ ஈவன் ஹவு டு டேக் ஏ ஹோல்ட் ஆஃப் இட், எப்படி அதை வந்து நிறுத்துவதென்று எந்த டாக்டரும் முடியாது. ஓ காட், வி வில் ஹாவ் டு பிலீவ் இன் டிவைன் ஹீலிங். ஓ கர்த்தாவே, நாங்கள் வந்து தெய்வீக சுகத்தை விசுவாசிக்க வேண்டும். ஆமென்,
ஆமென்.
தி நேஷன்ஸ் ஆர் ஸ்ப்ரெட்டிங் ஜெர்ம்ஸ் டுகெதர். நான் ஒவ்வொரு தேசமும் நோய் கிருமிகளை பரப்புகிறது. சைனா நோய் கிருமிகளை பரப்பி விட்டுட்டு, டு பஸ் தம் இன் பாம்ஸ், அதை பாம்புல வச்சு நோய் கிருமிகளை அதை வெடிக்க செய்யும் பொழுது அது தேசம் எல்லாம் பரவி விடுகிறது. அண்ட் மில்லியன்ஸ் டை இன் ஹவர்ஸ் ஓவர். சில மணி நேரங்களிலே லட்சக்கணக்கானவர்கள் மறிக்கிறார்கள். வி ஆர் சோ தேங்க்ஃபுல் வென் த டிஸ்ட்ராயிங் ஏஞ்சல் வென் ஃபோர்த், சங்கார தூதன் புறப்பட்டு போகும் பொழுது நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், டச் நாட் நன் ஆஃப் தட் ஹேஸ் த சீல் ஆஃப் த ஃபாதர் அப்பான் தேர் ஃபோர்ஹெட். பிதாவின் நாம நெற்றிலே தரிக்கப்பட்டவர்களை நீ சேதப்படுத்தாதே, தொடாதே என்று சொல்லியிருக்கிறார். தே ஆர் மைன், அவள் எனக்கு சொந்தமானவர்கள். We are so glad tonight. நாம இந்த ராத்திரியிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். To be under the blood, safely protected. ரத்தத்தின் கீழ் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். Hallelujah. When the death angel was sweeping the land, சங்கார தூதன் அந்த தேசத்தில் வரும் பொழுது, the dark wings bowed down. அவனுடைய இருட்டான ரெக்கைகள் அங்கே வீசப்படும் பொழுது, when he seen the blood, it rose again. I will pass over you. இதோ அவன் வந்து என்ன சென்றால், அவங்க புறப்படும் பொழுது ரத்தத்தை பார்த்து மேலே போய்விட்டான். அதே போல் இன்னைக்கு நம்ம ரத்தத்தின் கீழே இருக்கிறோம். உலகமெங்கும் வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது, குளோபல் லெவலில் பரகிறது. அன்னைக்கு அது எகிப்தில் மட்டும்தான் வந்துச்சு, அது எருசலேமில் தான் வாதை வந்தது, ஒரு கண்ட்ரியில் வந்தது. இன்னைக்கு எல்லா கண்ட்ரிலேயும் வரும் பொழுது உலகமே வந்து ஆண்டவர் குளோபல் லெவலில் அழிக்க போகிறார், முழு உலகத்தையும் அழிக்க போகிறார். அன்னைக்கு பாவம் செய்த ஒரு பட்டணத்தை அழித்தார், சோதோம் குமாராவை அழித்தார். இன்னைக்கு அப்படி இல்லை, முழு உலகத்தையும் அழிக்க போகிறார். அதுக்கு முன்னான காலத்திலே வாழும் பொழுது கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னார், புஸ்தகத்தை நீ புசி. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் நீ புசி. பாஸ்டர் சொல்லுகிற வெளிப்பாடுகள் எல்லாம் நீ நல்ல மனசுல பறிச்சிக்க, நீ அதை புசி, நீ அதோடு கூட இணைக்கப்படு, ஒன்றாக நீ மாறு, நீ வார்த்தையாக நீ மாறு, வார்த்தையின் ஒரு பாகமாக நீ மாறு. புசிக்கும் பொழுது அது நம்முடைய சரீரத்தின் ஒரு பகுதியாக அது மாறிவிடுகிறது. அதே போல நீ புசி, புசிச்சு என்ன செய்தால், வாயை மூடிட்டு சும்மா இருக்காத, நீ தீர்க்கதரிசன உரை உன்னால யார் யாருக்கு சொல்ல முடியுமோ சொல்லு. புத்தி இல்லாத கனிகளுக்கு சொல்லு. உங்க பிள்ளைகள் புத்தி இல்லாத கனிகளா இருக்கும், பைபிள் படிக்க மனசு வராது, ஜோம் பண்ண மனசு வராது, ஆனா செல்போனை கொடுத்தா ஒரு மூலையில உட்காந்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கும், மறைவான ஒரு இடத்துல போயிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு சாபன போதகரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த சாபன போதகரை ஆறானை முடிந்த பிறகு சந்திக்க போனேன். அவருடைய மகள் வந்து சின்ன பொண்ணு வந்து புல்பீட்டுக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவரு வியாதிசலுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இது வந்து நல்ல ஒரு பதுங்கி ஒரு இடத்துல போய். அதே போல் பிள்ளைகளை பாருங்க, மறைவான இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். தீர்க்கதரிசனம் உரைய அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, அழிவு வரப்போகுது, நீ இப்படி இருந்தியன்னா எப்படி, நீனு அழிய போறா, இது ஆன்டி கிரைஸ்ட் வரப்போகிறா, இந்த பாபிலோனிய ராஜா வரப்போகுது, மிஸ்ரி பாபிலோன் உலகத்தையே அது ஆக்குப்பை பண்ண போகிறது, ராப்சர்ல நீ பங்கு பெறணும்னா இந்த புஸ்தகத்தை புசி, இந்த வெளிப்பாடை கேளு. எவ்வளோ மெசேஜ் இருக்கிறது, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள அந்த வெளிப்பாட்டுக்கு நீ செவி கொடு என்று நம்ம சொல்ல வேண்டிய நேரமாக இருக்கிறது. யோவான் எதை புசித்தான், அந்த திறக்கப்பட்ட புஸ்தகம் எது, ஆடம் இழந்து போன அந்த டைட்டில் டீட். அதனால் நம்ம இப்பொழுது அதை புசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முழு உலகம் ஜென்டைல் இஸ் கமிங் டு எ க்ளோஸ். இந்த முழு உலகமும் முடிவுக்கு வர வேண்டிய நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அதுக்கு முன்னதாக நீங்க புஸ்தகத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. எசேக்கியேல் எரேமியா அந்த ஜெருசலேமுடைய அழிவுக்கு முன்னதாக அந்த புஸ்தகத்தை அங்க புசித்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். யோவான் வந்து அதை புசித்தான். அதே போல நம்ம இன்னைக்கு புசிச்சு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். அதுல என்ன இருக்குது? ஐயோ தவிப்பும் புலம்பலும் இருக்கிறது. தேர்வெல்வர் வரப்போகுது, மூன்றாம் ஐயோ வரப்போகிறது அப்படி என்று நீங்க மற்றவனுக்கு சொல்ல வேண்டும். சத்தியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்க பிரைடா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதன் பின்பு நம்ம நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு.
இதோ என் வார்த்தைகளை கொண்டு அவளோடு கூட பேசு. மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி. இயேசு கிறிஸ்து காலத்தில் கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து காலத்தில் வந்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
மரியாள் அதை விசுவாசித்தாள். மரியாளுக்குள்ளே இயேசு அங்கே அவதரித்தார். அவர் வந்து பாம் சண்டே மத்தேயு 21 அதிகாரத்தில் அவர் பவனி போகும் பொழுது தொழான ஜனங்கள் ஓசன்னா என்று சொன்னார்கள். சகரியா 9 அதிகாரம் 9 வசனம், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் யாரு? உன் ராஜா, யுவர் கிங் இஸ் கம்மிங். அது என்னது? செவன் சீல். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இன்னைக்கு செவன் சீல் என்னது? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இன்னைக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் 7 சபை காலத்திலே பார்ட் வேர்டு, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். சகரியா 9:9 வாசிக்கலாம்.
சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதன் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார்.
இதோ உன்னுடைய ராஜா, த கிங் ஆஃப் த சிட்டி, எருசலேமின் ராஜா மெல்கிசிதேக், அவர் உன்னிடத்தில் வருகிறார். ஆனா அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க, புறக்கணித்தார்கள். அவரை வந்து சிலுவையில் அறைந்தார்கள். அதேதான் இப்பொழுது செவன் சீல் வந்திருக்கு. ராஜா வந்திருக்கிறார், கிங்கா வந்திருக்கிறார், ஜட்ஜா வந்திருக்கிறார், சன் ஆஃப் மேனா வந்திருக்கிறார். ஆமே.
ஆமே.
ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா வந்திருக்கிறார். டைட்டில் டீடோடு கூட வந்திருக்கிறார். டைட்டில் டீட் ஆஃப் ரெடெம்ஷனோடு வந்திருக்கிறார். மீட்பின் முத்திரையோடு கூட வந்திருக்கிறார். இது அவர் நமக்கு வந்து ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அவர் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ அவர் நமக்கு வந்து உலகத்துக்கு அவர் நியாயாதிபதியாக வந்திருக்கிறார். அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஏன் வந்து அவரை ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியலன்னா, அவங்களுடைய நினைச்ச நினைப்பு வேற. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவர் வந்து ஒரு பெரிய மிலிட்ரி மேனா வருவார், கிரேட் ஜெனரலாக பெரிய அதிபதியாக வந்து இந்த பிலாத்து கையில இருந்து நம்மளை விடுவிப்பார், ரோம ராஜ்யத்திலிருந்து விடுவிப்பார். அதுதான் மேசியான்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு கண்ணத்தில் அடிச்சா மறுகணத்தை திருப்பி கொடுங்கிறாரு. ஒருவன் ஒரு மைல் தூரம் உன்னை வரணும்னு உன்னை வருந்தி கேட்டானா, அவங்க கூட 2 மைல் போன்னு சொல்றார். உனக்கு 2 வசரம் இருந்தால் 1 வசரத்தை கொடுத்துருங்கிறாரு. இவர் எப்படி மேசியாவே இருக்க முடியும்? அவர் உலகப்பரமான ராஜ்யத்தை சாபிப்பார், ரோமருடைய ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த தியாலஜியன்ஸ், அந்த தியாலஜி பைபிள் தியாலஜி படித்தவங்க அப்படி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவரோ வார்த்தையின்படி கன்னியின் மூலமாய் பிறந்திருக்கிறார். அவர் வந்து நாசரேத்தில் வளர்ந்து அவர் வந்து வரும்பொழுது அவர்கள் அவரை ஆகாதென்று தள்ளி போட்டார். வீடு கட்டவர்கள் ஆகாதென்று தள்ளி போட்ட அந்த தலை அந்த அந்த கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிட்டு அது ஹெட்ஸோன் அங்கே வந்திருக்கிறது. இட் இஸ் அ கன்னிங் ஆஃப் த லார்ட். ஆனால் அவங்களும் அதை புறக்கணித்தார். அவர் சாலோமன் கட்டின அந்த தேவாலயமானது மிக பிரம்மாண்டமாக இருந்தது. சாலோமோன் ஆலயத்திலே தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது. ஒன்னு ராஜாக்கள் 8:10 வாசிக்கலாம். ஒன்னு ராஜாக்கள் 8:10.
ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
சாலோமோன் பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். அந்த சாலோமோன் நாட்கள் வந்து கோல்டன் ஏஜ் ஆக இருந்தது. அப்பொழுது இது அவன் ஜபிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் வந்து மேகம் வந்து நிரப்பினது. பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது, பில்லர் ஆஃப் கிளவுட் வந்தது, தேவாலயம் மகிமையினால் நிரப்பப்பட்டது, வானத்திலிருந்து அவர் இறங்கி வந்தார். ஆமென்,
ஆமென்.
அதே ஆண்டவர் தான், வேற ஆண்டவர் கிடையாது. சாலோமோன் ஆலயத்தை நிரப்பின அதே கத்தர் தான் இப்பொழுது மாம்சத்திலே வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் பிலீவ் பண்றோம்? The God who had come in the temple in the time of Solomon was now in flesh. சாலோமோன் ஆலயத்திலே மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் வந்து இறங்கின அதே கத்தர் தான் இப்பொழுது மாம்சத்திலே வந்திருக்கிறார். அன்னைக்கு அவர்கள் வந்து இதோ தேவனை வந்து தொழுது கொண்டார்கள், பயந்து நடுங்கினார்கள் மகிமை இறங்கும் பொழுது. ஆனால் இன்னைக்கு என்ன செய்றாங்க, அவரை புறக்கணிக்கிறார்கள். மாம்சத்திலே வந்திருக்கிறார், அந்த ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள். அந்த ஜூபிஸ் வேர்ல்டு, அந்த யூத உலகமானது அழிஞ்சப்பட்டது, அழியப்பட்டது. டைட்டஸ் வந்து முற்றுகை போடும் பொழுது அது அழிந்து போனது. ஒரு நீங்க பார்க்கிற இந்த ஆலயத்தில் ஒரு கல் மேல் இன்னொரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும். அதனால அந்த அந்த தேவாலயமானது இடிக்கப்பட்டது. அந்த ஜீவிஸ் வேர்ல்டு, அந்த யூத ராஜ்யமானது அழிஞ்சு போனது. பின்பு 1946 வருஷத்திலே அவர்கள் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அந்த தேசம் கொடுக்கப்பட்டது. 1948 வருஷம் மே மாதம் 14 தேதி இஸ்ரவேல் ராஜ்யம் பிரகடனம் பண்ணப்பட்டது. அது ஒரு ராஜ்யமாக உலகம் அங்கே ஐக்கிய நாட்டு சபையை அங்கீகரித்தது. பாருங்கள், இந்த காலம் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே, 1900 வருஷமாக நாடு இல்லாமல் உலகத்தின் பல பகுதிகளில் சிதறடிக்கப்பட்டார்கள். காரணம், கிறிஸ்துவை புறக்கணித்ததினாலே. தீத்து அவர்களை முற்றுகை போடும் பொழுது அந்த நேரத்தில் ஜனங்களெல்லாம் பசியினாலே சாப்பிட்டார்கள், குழந்தைகளை சமைத்து சாப்பிட்டார்கள், மரப்பட்டைகளையும் மரத்து இலைகளையும் சாப்பிட்டார்கள், பட்டினினாலே செத்தார்கள். அது ஒரு செயற்கையான பஞ்சம். அதே போல் தான் எருசலேம் நகரம் நேபுகாத்நேச்சாரால் முற்றுகை போடப்பட்டது, அந்த பட்டணம் பிடிக்கப்பட்டது, அந்த ஜனங்கள் வந்து 70 வருஷமாக பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் கொண்டு போகப்பட்டார்கள், அநேகர் கொல்லப்பட்டார்கள். இதை கொஞ்சம் பேர் சரக்கைதிகளாக கொண்டு, அதே மாதிரி அடுத்தது ரிப்பீட் ஆகிறது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அகைன், சரித்திரம் மறுபடியும் வருகிறது. இயேசு கிறிஸ்து காலத்திலே அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை புறக்கணிக்கப்பட்டனாலே அந்த இயேசு கிறிஸ்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறார். வேர்ட் பிகம் ஃபிளஸ், வார்த்தையானது மாம்சத்தில் வந்திருக்கும் பொழுது சாலோமனின் ஆலயத்தில் இறங்கின அதே மகிமையானது இப்பொழுது மாம்சத்தில் வரும் பொழுது அவங்க புறக்கணிக்கப்பட்டனாலே தீத்து முற்றுகை போட்டான், செயற்கையான ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினான். ஜனங்களுக்கு ஆகார பொருட்கள் கிடைக்கவில்லை, மளிகை ஜாமான்கள் கிடைக்கவில்லை, காய்கறி பழங்கள் கிடைக்கவில்லை. அதனால ஜனங்கள் பட்டினியினாலே செத்தார்கள். பின்பு தீத்து அந்த எருசலேம் பட்டணத்தை அழித்து யூத ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி யூதர்கள் உலகமெங்கிலும் 80 நாடுகளே சிதறடிக்கப்பட்டு 1948 மறுபடியும் வந்திருக்கிறாங்க. கிபி 70 1948 வரைக்கும் அவங்களுக்கு தேசம் கிடையாது, அகதிகளாக இருந்தார்கள். பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு பேட்டர்னாக இருக்கு. ஆனால் எது ரியாலிட்டி இனிதான் வரப்போகுது. இந்த முழு உலகமும் அழிஞ்சி பின்பு என்ன சென்றால் ஜனங்கள் எல்லாரும் அழிஞ்சி தேவன் 1000 வருஷம் ஆளுகை சாபிப்பார், தேவண்டிய ராஜ்யம் உலகத்திலே சாபிக்கப்படும். அதுதான் ரியாலிட்டி. உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு மகத்தான செய்தி கொடுக்கப்படுகிறது. இந்த மகத்தான செய்தியை உசாதனப்படுத்தினீர்கள் என்றால் சிலர் வந்து செய்தியை மதிக்க மாட்டாங்க, பாசரை மதிக்க மாட்டாங்க. பலமுள்ள தூதன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், 7வது தூதன் ஏஞ்சல் ஆஃப் த ஏஜ், ஒரு காலத்துக்கு அவர் தூதனாக இருக்கிறார். ஒரு பாசர் வந்து சபைக்கு தூதனாக இருக்கிறார். தூதனுடைய செய்தியை புறக்கணிக்கும் பொழுது அழிவு நிச்சயம், உசாதீனப்படுத்தும் பொழுது தண்டனைக்கு தப்ப முடியாது. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறார், உடன்படிக்கையின் தூதன் வந்திருக்கிறார், அந்த செய்தியை புறக்கணித்தார்கள். எலியாவின் மெசேஜ், யோவான் சானன் மெசேஜை புறக்கணித்தார்கள், அப்போஸ்தலருடைய செய்தியை புறக்கணித்தார்கள். அதனால் அவளுக்கு பெரிய அழிவு ஏற்பட்டது. அதே போல் உலகம் இன்னைக்கு வார்த்தையை புறக்கணிப்பதனாலே, சாபனங்கள் இன்னைக்கு வார்த்தையை புறக்கணிப்பினாலே, எசேக்கியல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான், இன்னைக்கு இந்த மனவாட்டி ஊழியம், மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி, ஜெரேமியா ஊழியம் ப்ராபெட் மினிஸ்ட்ரி, எசேக்கியல் ஊழியம் மனவாட்டி ஊழியம். இந்த ஜெரேமியாவை தொடர்ந்து எசேக்கியல், அதே போல ஏழாம் தூதனை தொடர்ந்து மனவாட்டி, இன்னைக்கு அந்த செய்தியை நம்ம அறிவிக்கும் பொழுது உலகம் அதை புறக்கணிப்பனாலே இது அழிவு ஏற்படும். இதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பேட்டர்னா இருக்கிறது. நான் ரியல்லா அழிவு பேரழிவு வரப்போகுது. நேபுகாத்நேச்சார் கையில ஒப்பு கொடுத்தது போல அந்திகிறிஸ்து கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு இதோ கொடுங்கோல் ஆட்சி நடைபெறும். உலகம் முழுசும் கொடுங்கோல் ஆட்சி நடைபெறும். இப்பவுமே இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற சட்ட திட்டங்களையும் புதிய சட்டங்களையும் நம்மளால சகிக்க முடியாது. புதிய கல்வி முறைகள் என்னென்ன என்னெல்லாம் உண்டோ, ஜனங்களுக்கு என்னென்ன வந்து வேதனை கொடுக்கணுமோ அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டங்களாக கொண்டு வருது. இந்த கொரோனா வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு, அல்லது ரொம்ப தாண்டவம் ஆடும். அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே வந்து கிறிஸ்தவங்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் அதெல்லாம் வேதனை கொடுக்கறது. இப்போ நீட் எக்ஸாம் அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஒன்றும் கிடையாது. இப்போ புது புது சட்டங்களை கொண்டு வந்து கொள்கைகளை கொண்டு வந்து அங்கே ஒரு ஜென்ரல் விதமான ஒரு ஆளுகை வரும்பொழுது, ஒரு மனுஷன் ஒரு நபர் அங்கே வரும்பொழுது அந்த நபருடைய கேரக்டர் எப்படியோ அப்படி தான் இருக்கும். அதே போல் ஆன்டி கிரைஸ் பொல்லாதவன், அவன் சாத்தான் அவனுக்குள்ள அவதாரம் விடும் பொழுது எவ்வளவு பயங்கரமா உலகம் இருக்கும், ஜனங்கள் வாழ முடியாது. மோசஸ் அங்க எலஜா அங்க தோன்றுகிறார்கள். அந்த நேரத்தில் எலஜா அண்ட் மோசஸ் அங்க தோன்றி எலஜா வந்து மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கிறான், மோசே வாதைகளை கொண்டு வருகிறான். அதனால தான் வெளிப்படுத்தல் 11 வருது. 10 புஸ்தகத்தை பூசி 11 ரெண்டு சாட்சிகளை பற்றி வழியிருக்கிறோம். இன்னும் ரெண்டு சாட்சிகளும் ரெட்டு வசம் கொடுத்தவர்களாய் 1264 தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டோருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் அவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சிக்கும். அவளை சேதப்படுத்த மனசாயிருக்கிற எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வரும் நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் பொழுதெல்லாம் பூமியை சகலவித பாதைகளாலும் வாதிக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, அந்திகிரிசு ஒரு பக்கத்தில் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து உலக மனத்தையும் வேதனைப்படுத்துவாங்க, பூமியின் குடிகளை வேதனைப்படுவான். இந்த ரெண்டு சாட்சிகளும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அநேக வாதைகளை கொண்டு வர. அந்த வார்த்தையை புறக்கணித்த மக்களுக்கு மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க முடியும், தண்ணீரை இரத்தமாக மாற்ற முடியும், எந்த வாதையும் கொண்டு வந்து வாதிக்க முடியும். ரெண்டு பக்கமும் தொல்லை. அந்திகிறிஸ்து ஆட்சியில் இருக்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் தொல்லை தான். அந்த 144,000 முத்திரிக்கப்பட்டவங்க அவங்களுக்கும் தொல்லை தான், மற்றவங்களுக்கும் தொல்லை தான். இந்த மற்றவங்களுக்கு இந்த ரெண்டு சாட்சிகள் தொல்லை கொடுப்பாங்க. அதனால இந்த அந்திகிறிஸ்து என்ன செய்வான் என்றால் அந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணி போடுவான். அவள் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்திருக்கும் பொழுது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவளோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயித்து அவளை கொன்று போடும். அவளுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்று ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டாரே, அப்படின்னு எருசலேம். அந்த எருசலேமிலே ரெண்டு சாட்சிகள் அங்கே கொலை பண்ணப்படுகிறார்கள். அந்த ரெண்டு சாட்சிகளுடைய அவருடைய உடல்களை கல்லறையில் வைக்க விட்டார்கள். அவருடைய உடல்களை 3 வரைக்கும் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காரலும் உள்ளவர்கள் எல்லாரும் அவங்களுடைய உடல்களை 3 வரை பார்க்க. எப்படி பார்ப்பாங்க, இந்த ஆன்லைன் மூலமா பார்ப்பாங்க. அவங்க தான் எல்லாரும் தான் செல்போன் கையில் வச்சிருக்காங்களே எல்லாரும். பாஸ்டர் இப்படி இருக்குதுன்னு ஒன்று அதாவது நீ சொன்னா உடனே என்று சொல்லியிருந்தாங்களே. அதே போல உலகத்திலுக்கு எல்லாரும் பார்ப்பார்கள். அவ் இரண்டு தீர்க்கதரிசிகளும் இதோ பூமியில் குடியிருக்களை வேதனைப்படுத்தினபடியால் பூமியில் குடியிருக்கவர்கள் சந்தோஷப்பட்டு கழி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதியை அனுப்புவார்கள். அவங்க எல்லாம் கிப்ட்ஸ் அனுப்புவாங்க. காரணம், இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ தொல்லை கொடுத்துருக்குறாங்க. எங்கே தொல்லை கொடுத்துருக்காங்க, குளோபல் லெவலில் தொல்லை கொடுத்துருக்காங்க. வெறும் எருசலேமில் மாத்திரமல்ல, இனிமேல் எல்லாமே குளோபல் லெவல் தான். எதுவும் ஒரு பட்டணம் மட்டும் கிடையாது, முழு உலகம் சேர்ந்து தான் எல்லாமே நடக்கும். உலக லெவலில் அவங்க தொல்லை கொடுத்தனால ஒருவருக்கொருவர் அவங்க செத்து போனாங்கன்னு சொல்லி வெகுமதி அனுப்புவாங்க. 3 பிறகு தேவனத்திலிருந்து புறப்பட்ட ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் காலூன்றி நின்றார்கள். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். பாருங்கள், ஒரு சத்தம் மாட்டிலிருந்து வருது, இங்கே ஏறி வாருங்கள். உடனே ரெண்டு பேரும் உயிர்த்தெழுந்து மேலே போயிட்டாங்களே. இதையும் எல்லாரும் பார்க்கிறாங்க. பத்தாம் அதிகாரம் புஸ்தகத்தை புசிக்கிறது, பதினாறாம் அதிகாரம் உபத்திரவ காலம், ரெண்டு சாட்சிகள் வந்து அங்கே அறிவிக்கிறாங்க. 144,000 பேர் முத்திரிக்கப்படுகிறார்கள். எவ்வளோ கரெக்டாக பைபிள் இருக்கு. மகா உபத்திர காலம், பாபிலோன் ராஜாவுக்கு ஆண்டவர் எருசலேமை கொடுத்தார், உலகத்தின் ராஜ்யங்களை கொடுத்தார். அதே போல தான் ஆன்டிகிறிஸ்துக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கும் பொழுது அவன் உலகத்தில் மகா உபத்திர காலத்தை கொண்டு வருவான். அதுக்கு முன்னதாக இன்னைக்கு நீங்களும் நானும் புஸ்தகத்தை பூசிக்கிறோம். ஹல்லேலூயா. லூசிங் ஆஃப் த ரோமன் ஸ்பிரிட் இன் த லாஸ்ட் டேஸ் பிரிங் டிஸ்ட்ராக்ஷன். இதோ ரோம ஆவி அவிழ்த்து விடப்படும் பொழுது உலகத்துக்கு அழிவை கொண்டு வரும். நம்ம இன்னைக்கு செவன் சீல் விஷயம்ல இருக்கிறோம். கத்தர் இறங்கி வந்திருக்கிறார், ஏழாம் தூதனுக்கு வார்த்தையை வெளிப்படுத்திருக்கிறார். நம்ம அந்த புஸ்தகத்தை தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கி புசித்துக் கொண்டிருக்கிறோம். The seven seals starts to break its individual and he is moving you out of the human realms to walk in union with him. இந்த ஏழாம் முத்திரை அந்த கத்தர் இறங்கி வந்திருக்கிறார், நம்மளை வந்து மனுஷீக தன்மையிலிருந்து விடுதலையாக்கி நம்ம வந்து தேவனோடு கூட நடக்கும்படியாக செய்கிறார். மாம்சத்தின்படி பேசுறது கூடாது. நம்ம வந்து வெளிப்பாட்டின்படி தான் பேசணும். அது வந்து அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இதெல்லாம் மனுஷீக தன்மையின்படி பேசுறது. நம்ம ஆவியில வார்த்தையின்படி பேசணும். இன்னைக்கு நம்ம தேவனோடு கூட நடக்கிறோம், வாக்கிங் இன் யூனியன் வித் ஹிம். வலமுள்ள தூதன் ஒரு அனாய்டிங்கா இருக்கிறார், அவர் வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டா இருக்கிறார். அவரோடு கூட இன்னைக்கு நடந்துக்கிறோம், அவரோடு மேரேஜ் யூனியன் நம்ம செய்து அவரோடு கூட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை பாடி சேஞ்ச் ராப்சர் என்று வெளிப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு அடாப்ஷன், ஃபுல் அடாப்ஷன், நமக்கு புத்திர சிபியாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். He is having something of union with us. நம்ம இன்னைக்கு யூனியன்ல இருக்கோம். இப்பொழுது நம்ம செகண்ட் ரைடு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வழியாக நான் இன்னும் முறை ஒரு முறை பிரயாணம் செய்வேன் என்று சொன்னேன். ஒரு முறை தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பிரயாணம் செய்தார். உலகமெங்கிலும் வார்த்தையானது அறிவிக்கப்பட்டது. நீ தீர்க்கதரிசன உரை இதோ ஒரு ஒன் மேன் மூலமாக உலகமெங்கிலும் போனது. இப்பொழுது ஒரு கலெக்டிவ் பீப்புள் ரைடு மூலமாக இந்த சத்தம் மறுபடியும் போகிறது. ஐ வில் ரைட் திஸ் ட்ரெயில் ஒன்ஸ் அகைன். ஹல்லேலூயா. இந்த வழியாக நான் இன்னும் ஒரு முறை பிரயாணம் செய்வேன். கர்த்தர் மனவாட்டியின் மூலமாக பிரயாணம் செய்கிறார். நீங்க புஸ்தகத்தை புசிக்காம பிரயாணம் செய்ய முடியாது. இப்ப கர்த்தருடைய கிருபையினால நான் புஸ்தகத்தை புசிக்கிறேன், நிறைய புசிக்கிறேன், அதிக மணி நேரங்களை செலவு செய்கிறேன். நான் புசிக்கிறேன், இன்னைக்கு இப்பொழுது வந்து நான் அதை உரைக்கிறேன். இப்பொழுது உரைக்கும் பொழுது இந்த செய்தி வந்து ஆன்லைன் மூலமா நிறைய பேருக்கு போகுது. சுமார் 500 பேருக்கு மேல கேட்கிறாங்க. இங்க கேட்கறத விட வெளியே கேட்கிறவங்க அதிகம். அதனால அது என்ன செய்திருந்தால் இன்னும் ஒரு முறை பிரயாணம் செய்வேன் என்கிற அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது. பிரைடு மூலமாக அது இன்னும் ஒரு முறை வார்த்தையானது அது உலகமெங்கிலும் சவாரி செய்கிறது, அது போக புறப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. புசிக்காம உரைக்க முடியுமா? புசிக்காம உரைக்க முடியாது. அதான் நீ தீர்க்கதரிசனம் உரையினா அது செகண்ட் ரைடு. முதல்ல தீர்க்கதரிசி அதை உரைத்தார், இப்பொழுது நம்ம மனவாட்டி உரைக்கும் பொழுது இது ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வரும். ஆமே. நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலை கொண்டது. உலகத்துக்கு தவிப்பும் அது புலம்பலும் ஐயோவுமாக இருக்கு. இதே மெசேஜ் தான். இதே மெசேஜ் வந்து நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தரும் பொழுது, எலெக்டட் பீப்புளுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தரும் பொழுது, உலகத்தின் மக்களுக்கு தவிப்பும் புலம்பலும் ஐயோவுமாக இருக்கிறது. ஒரே தண்ணீர் தான் ஜனங்கள் எல்லாரையும் நோவா காலத்தில் மூழ்கடிச்சு சாகடித்தது. அதே தண்ணி தான் கப்பலை மிதக்க வச்சது. அவன் நியாய தீர்ப்புக்கு மேல பிரயாணம் பண்ணி நியூ வேர்ல்டு புதிய உலகத்துல வந்தான். இதே மெசேஜ், இதே தண்ணீர் தான். திஸ் மெசேஜ் அந்த வாட்டர் ஆஃப் த வாஷிங் ஆஃப் த வேர்ல்டு. இது என்ன செய்யறது என்றால் உலகத்தை வாஷ் பண்ணுகிறது, முற்றிலும் அழிச்சு போடுது, நம்மளை மேல கொண்டு போய் புதிய உலகத்துக்கு மில்லினியம் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பேட்டர்ன். இது வந்து ரியாலிட்டி. ஆண்டவர் நிறைய பேட்டர்னை பைபிளில் வச்சிருக்கிறார். நம்ம அறிஞ்சு கொள்ளணும் சொல்லி எல்லாமே ஸ்டோரியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு புசிக்கிறோம். புசிப்பது என்றது சாதாரண புசிப்பது, ஆவிக்குரிய பிரமா புசிப்பதை வருகிறது. என்னென்னால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிப்பது குடிப்பது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. ரோமர் 14:17 வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் கொடுப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையை புசிக்கும் பொழுது பரிசுத்தாவியினால் உண்டான சந்தோஷம் கிடைக்கிறது. ஆமென்,
ஆமென்.
அவன் முற்றுகை போட்டான், எருசலேமை முற்றுகை போடும் பொழுது ஜனங்கள் பஞ்சத்தினாலே செத்தார்கள். இன்டர்செஷன் இஸ் ஓவர், சீலிங் இஸ் ஓவர். நவ் என்ன சென்றால் சீஜ், அந்த பட்டணமானது முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் வந்து பஞ்சத்தினாலே, செயற்கையான பஞ்சம், அந்த முற்றுகை போட்டதுனாலே பஞ்சம் ஏற்பட்டது. அதில் ஜனங்கள் வந்து டைட் பை ஸ்டார்வேஷன், பட்டினினாலே செத்தார்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் பட்டினினாலே எத்தனை பேர் செத்தாங்கன்னு பாருங்கள். இங்கேருந்து வட இந்தியா போகும்படியாக நடந்தே போகிறாங்க. ஒரு காட்சியை பார்க்குறேன், என்ன செய்கிறார்கள், ஒரு இப்போ ஒரு அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தைய சூட்கேஸில் வந்து அந்த சக்கரம் போட்ட சூட்கேஸ் அதை இழுத்துக்கிட்டே போகிறாங்க. அந்த குழந்தைய அது மேலே வச்சுட்டு இழுத்துட்டு போகிறாங்க. வெயில் பயங்கரமாக இருக்கு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட சட்டத்தினால திடீரென்று சட்டம் போட்டு ஜனங்கள் நிறைய பேர் செத்தாங்க. நிறைய பேர் நடந்தே பல நூற்றுக்கணக்கான மைல் பிரயாணம் பண்ணி இதை போகிற வழியில் செத்தாங்க. எத்தனை பேர் செத்தாங்க. இது என்னது, செயற்கையினால் வந்தது. அந்த ஊரடங்கு போட்டு வியாதி குறைஞ்ச மாதிரி தெரியல. ஊரடங்கு போட்டு என்ன பிரயோஜனம், அது தமிழ்நாட்டில் குறைஞ்சிச்சா, அதிகமாக தான் ஆயிருக்கு. ஊரடங்கால் பிரயோஜனம் இல்லாதனால என்ன ஏற்பட்டது, பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு நிறைய பேர் செத்தாங்க, பட்டினினால் செத்தாங்க, நிறைய வருமானம் இல்லை, அதுதான் உண்டு பண்ணிச்சு. அதனால அது கண்ட்ரோல் ஆச்சா, கண்ட்ரோல் ஆகலை. அது ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறாரு. அந்த மனம் திரும்ப மனசு இல்லை, மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து அறிகிற மனசு இல்லை. ஜனங்கள் இந்தியா தேசமானது விக்கிரகாரணி நாடாக இருக்கிறது. நம்ம வந்து அவ்விதமான ஒரு ஆடுகளை இருக்கிறோம். அப்பொழுது வாதைகள் வரதானே செய்யும். அங்க பட்டணமானது முற்றுகை போடப்பட்டது, எருசலேம் முற்றுகை போடப்பட்டது. எசேக்கியேல் 4:6 கர்த்தர் என்ன சொல்லுவார், ஒரு செங்கலை அடைச்சு அதை எருசலேம் பட்டணத்தை வந்து வர ஒரு டைலை எடுத்து அதை வரைஞ்சி சுற்றி மண்மேடுகளை ஏற்படுத்தி மதில் இடிக்கும் யந்திரங்களை வைய இந்த சின்ன பிள்ளை விளையாண்ட மாதிரி அப்படி செய்ய சொல்கிறார். ஏன்னா ஜனங்கள் அதை பார்த்து இது என்னத்துக்கு நீ இப்படி செய்கிறான்னு கேட்கும் பொழுது, எருசலேம் முற்றுகை போடப்படும், எருசலேம் மதில்கள் இடிக்கப்படும், எருசலேம் மக்கள் பண்ணுற பஞ்சத்தினால பட்டினினால சாவாங்க. எதற்காக, நீங்கள் மெசேஜை புறக்கணிச்சதுனால, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை புறக்கணிச்சனால அழிவு வரப்போகிறது என்பதை இப்படி ஒரு அடையாளமாக காட்டுன்னு சொன்னார். அதன் மீன்பு என்ன செய்தார், என்ன சொன்னார், அந்த இசைக்கில சொல்லுகிறார், நீ இந்த மாதிரியே படுத்துக்க, இந்த இடது பக்கம் சாஞ்சி படுத்துக்க, இத்தனை நாள் இடது பக்கம் சாஞ்சி படுத்திருக்கணும், நீ வலது பக்கம் சாயாடுது, நான் உன்னை கெட்டிடுவேன், அவன் சாயன்னு நினச்சாலும் முடியாது, அப்படியே தான் படுத்து கிடக்கணும் பல நாட்களாக. அப்படி பாரு, அடுத்த முறை வந்து நீ இந்த இடது பக்கம் சாஞ்சி படு, இது மாதிரி படுக்கணும். எதுக்கு ஜனங்கள் கேட்டாங்கன்னா, என்னது, இதை மாதிரி நீங்கள் அடிமைத்தனப்படுவீங்க. அதன் மீது கொஞ்சம் பயிரை எடுத்துக்க, அதை கொஞ்சம் பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சு அதை வந்து மாட்டு சாணி அந்த வரட்டினால நீ வந்து சமையல் பண்ணி சாப்பிடு. ஏனென்றால் ஜனங்கள் அப்படி பஞ்சத்தினால தவிப்பாங்க. நீ ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி தான் கொடுக்கணும், நீ ஒன்று இவ்வளோ தான் சாப்பிடணும், நீ வந்து வெயிட் பண்ணி இவ்வளோ வெயிட் தான், நீ வந்து இத்தனை கிராம் தான் சாப்பிடணும், இவ்வளவு தண்ணி தான், இத்தனை மில்லி லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அவங்க சொல்றாரு, அதை வந்து ஜனங்கள் பட்டினினால பஞ்சத்தினால தாகத்தினால சாக போறாங்க. அழிவு வருகிறது. புஸ்தகத்தை புசிச்ச பிறகு என்னெல்லாம் நடக்குது பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம புஸ்தகத்தை புசித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே குரூப் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க, ஒன் குரூப் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் புஸ்தகத்தை புசிக்கிறாங்க. உலகத்து மக்கள் புஸ்தகத்தை புசிக்கலை. புஸ்தகம் திறக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. சாபன மக்கள் அதை புசிக்கலை. புத்தி இல்லாத கன்னிகளும் அதை புசிக்கலை. மெசேஜில் நிறைய பேர் புத்தி இல்லாத கன்னிகளாக இருக்கிறாங்க. சத்தியத்தின் மேலே வாஞ்ச கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும். ஆண்டவர் வருகிற நாளில் நீங்கள் வந்து என்ன, எத்தனை மில்லியன் டாலர் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. கைவிடப்பட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ டாலர் சேர்த்து வச்சுருந்தாலும், எவ்வளோ பணம் சேர்த்து வச்சாலும் ஒன்றும் உங்களுக்கு உதவாது, உங்களை தப்பிப்பிக்க உதவாது. இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு உதவும். ஆயிரம் ஆயிரம் பொன் வழியை பார்க்கலாம் விலையேறப்பட்டது. இந்த மெசேஜ நீ புசிக்காம எத்தனை டாலர் சேர்த்து வச்சாலும் எத்தனை லேண்ட் வாங்கி வச்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, உன்னை தப்பி வைக்காது. ஈட்டிங் த புக், ஈட்டிங் த புக்கை நம்ம புசத்தை புசித்து தீர்க்க தரிசனம் உரைச்சா நீங்க மேல எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி என்னை மேல எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு எசேக்கியேல் சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆவி வந்து அவனை மேல எடுத்துக்கொண்டது. அதே போல கர்த்தருடைய ஆவி நம்மளை மேல எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ தீர்க்க தரிசன உரை, தீர்க்க தரிசன உரைக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி உன்னை மேல எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பதினாலாம் வசனத்துல வாசிக்கிறோம், மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கிறார்.
ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான்
சேர்த்து வைத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. வசந்தகுமார் எம்பி என்ன செய்தார், திடீர்னு காலம் ஆயிட்டார். அவருடைய மரணத்துல மர்மம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்பந்தான் ஜெயிச்சு எம்பியா ஆனாரு, இன்னும் சில வருஷம் அவர் எம்பியா இருக்க வேண்டும். காங்கிரஸ் எம்பி, அவர் வந்து கொரோனா வியாதினால மரிச்சு விட்டார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி மரிச்சு, எத்தனையோ பேர் சுகமாய் வராங்க, அவரும் மரிச்சிருக்கிறார். அவருடைய போஸ்ட் எல்லாமே ஒன்றும் உதவாது. அதே போல் கர்த்தருடைய வருகையின் நாளிலே நம்ம ஒன்றும் நம்மளை தப்பி வைக்க மாட்டார். எந்த காரியங்களும் நம்ம தப்பி வைக்க முடியாது. இந்த புஸ்தகத்தை புசிச்சாதான் பிரயோஜனம். கிதியோன் என்ன செய்தான் என்றால், அந்த ஹார்வெஸ்ட் டைம்ல பேன்ட் ஆஃபரிங் செலுத்தினான். பேன்ட் ஆஃபரிங், கர்த்தருக்கு தகன பலி செலுத்தினான். தி ஸ்வேர்ட் ஆஃப் தி லார்ட், அவனுக்கு என்ன மினிஸ்ட்ரி இருந்ததுனா கர்த்தருடைய பட்டையும் கிதியோனுடைய பட்டையும் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கிறோம். எலிசா என்ன செய்தான், எலியாவின் ரோப அணிந்திருந்தான். இன்னைக்கு நம்ம எலியாவுடைய ரோப அணிஞ்சிருக்கிறோம். கிதியோனை போல பேன்ஸ் ஆஃபரிங் நம்ம வந்து முற்றிலுமா ஒப்பு கொடுத்து ஸ்வேர்ட் மினிஸ்ட்ரி, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லுகிற அந்த மினிஸ்ட்ரி நமக்கு இருக்குது. எசேக்கியேலுக்கு என்ன இருந்தது, புஸ்தகத்தை புசித்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆமென்.
எல்லாமே நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. தி சேம் ஸ்பிரிட் லைக் எலிஜா, எலிசாவுக்கு அந்த எலியாவின் மேலிருந்து அதே ஆவி, பிரனாக் கொடுக்கப்பட்ட அதே வெளிப்பாடு இன்னைக்கு நமக்கு உள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. தி பிரைட் ஹேவ் எ மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஸ்வேர்ட் ஆஃப் தி லார்ட், இன்னைக்கு கர்த்தருடைய பட்டயத்தை நம்ம வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எலியாவின் ரோப நம்ம பெற்றிருக்கிறோம், அந்த புஸ்தகத்தை நம்ம புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரம் அப்படியாப்பட்ட ஒரு நேரம் ஆயிருக்கு. ஆமென். எலிசா வென்ட் ஃபோர்த் அனாயின்டட் வித் தி ரோப். எலிசா வந்து அந்த சால்வையை பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக புறப்பட்டு போனான். கிடியன் வித் பேன்ஸ் ஆஃபரிங் அண்ட் தி ஸ்வேர்ட் ஆஃப் தி லார்ட், கிதியோன் வந்து தகன பலியும் அந்த கர்த்தருடைய பட்டயத்தை உடையவனாய் இருந்தான். எசேக்கியேல் வென்ட் ஃபோர்த் ஈட்டிங் த புக். ஹல்லேலூயா. இன்னைக்கு எசேக்கியேல் போல நம்ம புஸ்தகத்தை புசித்து நம்ம உலகத்துக்குள்ள நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்குள்ள புஸ்தகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்து மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களும் போறாங்க வர்றாங்க, அங்க போறாங்க இங்க வர்றாங்க, நம்மளும் போறோம். ஹல்லேலூயா. நம்ம புஸ்தகத்தை புசித்திருக்கிறோம். ஒன்லி குரூப் ஆஃப் பீப்புள் ஈட்டிங் த புக். ஹல்லேலூயா. உலகத்துல ஒரே ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு சிறிய கூட்டம் புஸ்தகத்தை புசித்து உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறது. அவன் தான் உலகத்தின் மக்கள் புசிப்போம் குடிப்போம் இன்று இருப்போம் நாளை சாவோம் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாத்தையும் அறிவிக்கலாம். இந்த சயின்டிபிக் வேர்ல்டில் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம அணிவிக்கலாம் என்று அவங்க நினைத்து கொண்டிருக்கும் பொழுது புஸ்தகத்தை புசித்து ஜீவிக்கிற குடும்பம் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நமக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் தேவை. ஆண்டவர் அந்த ஒரு மனுஷன் தேவை. உனக்கு அன்னைக்கு அந்த ஒரு மோசை தேவைப்பட்டது. பின்பு அவருக்கு எலியா தேவைப்பட்டது. பின்பு அவருக்கு வந்து தானியல் தேவைப்பட்டது. பின்பு ஒரு காலத்திலே அவருக்கு பவுல் மதக்கொண்டு ஏழு சபை காலல் தூரம் கிடையாது. இந்த த்ரீ டைமென்ஷன்ல நம்ம வாழுகிறோம். லைட், மேட்டர், டைம். இந்த டைமென்ஷன்ல ஆண்டவர் கிரியை செய்யணும்னா ஒரு அவருக்கு ஒரு தேவை, ஒரு மனுஷன். ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். இந்த கடைசி காலத்திலே பிரைடாக உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? புஸ்தகத்தை புசிப்பதற்காக. ஒரு நீட்டப்பட்ட கரத்தை கூட்டுத்தேன் கண்டேன், அதுல புஸ்தக சுருள் இருந்தது. நீ இதை அந்த கலக வீட்டார போல நீனும் கீழ்படியாம இருக்காத. அங்க என்ன சொல்லியிருக்கிறது? அந்த கலக வீட்டார போல நீனும் கீழ்படியாம இராத. எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
எச்சரிக்கிறார்.
நான் உனக்கு சொல்றதை கேளு, இந்த புஸ்தகத்தை நீ புசி. என்ன சொல்ற? பெரிய காரியத்தை செய்ய சொல்லல, புஸ்தகத்தை சாப்பிட்டு அதை உழுங்கு. எப்படி பாஸ்டர் பேப்பரை சாப்பிட்டு உழுங்குறது அப்படிங்கிறாங்க. இது வந்து மாம்சப்பிரமா புசிப்பதல்ல, ஆவிக்கிரிய பிரமா புசிப்பது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. போக வேண்டும், இந்த சீக்கிரட்டை நீ ரிவீல் பண்ண வேண்டும். உலகத்துக்கு ஆபத்து வரப்போகிறது, அழிவு வரப்போகுது, குளோபல் லெவல்ல வரப்போகுது. இப்பமே அந்த அழிவுல தான் இருக்கிறோம். பெரிய பெரிய தலைவர்கள் மறிக்கிறார்கள், டாக்டரால குணப்படுத்த முடியல. நீ இப்பொழுது என்ன செய்யணும்? இந்த மாதிரி நேரத்தில், இந்த கொரோனா பீரியட், லாக்டவுன் பீரியட்ல, உலகமெங்கிலும் வாதையான ஊற்றப்படும் நேரத்தில் புஸ்தகத்தை பூசி. எக்கானமிக் சீஜ் வந்திருக்கிறது, பொருளாதார முற்றுகை. அன்னைக்கு எருசலேமை வந்து நேபுகாத்நேச்சார் வந்து அவன் ரதங்களையும் குதிரைகளையும் போர் வீரர்களையும் கொண்டு முற்றுகை போட்டான். ஒருத்தரும் வெளியே போக முடியல, ஒன்றும் எந்த பொருளும் உள்ள வராது, மார்க்கெட்டில் பொருள் கிடையாது. அவிதமாக ஒரு காலம், அவிதம் முற்றுகை. அதே போல தீத்து எருசலேமே அவிதமாக முற்றுகை போட்டான். ஜனங்கள் வெளியே போக முடியாது, எந்த பொருளும் உள்ளே வராதனால சாப்பாட்டுக்கு ஆகாரம் கிடையாது. அது வந்து அப்படியாப்பட்ட முற்றுகை. இன்னைக்கு எக்கானமிக் சீச், பொருளாதார நிபந்தனை, பொருளாதார தடை விதிக்கப்படும். அவ்விதமான ஒரு காலம் வரப்போகுது. வெளிப்படுத்த 13:16 வசந்த வாசிக்கும் பொழுது, அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர், சுயாதீனர் அடிமைகள், இவள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையில்லாது நெற்றிகளில்லாது ஒரு முத்திரையை பெருமடிக்கும். அந்த முத்திரை மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்வதை தவிர வேறொருனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்து. இதில் ஞானம் விளங்கும் புத்தியுடன் அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்குது, அவனுடைய லக்கம் 666. பாருங்க, அதே மாதிரி ஒரு முற்றுகை போடப்படும், பொருளாதார முற்றுகை. மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் வந்து கொள்ளவும் கூடாது, விற்கவும் முடியாது. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர், சுயாதீனர் அடிமைகள், எல்லாருமே குளோபல் லெவல். அது ஒரு கண்ட்ரி லெவல் கிடையாது, ஒரு ஸ்டேட் லெவல் கிடையாது, அது குளோபல் லெவல், உலகம் முழுசும் அது சொல்லப்படுகிறது. எல்ஜிபிடி அங்கீகாரம் பண்ணலன்னா நீங்க வந்து அமெரிக்கா பொருளாதார உதவி செய்யாது. அது ஈரான்ல வந்து நீங்க வந்து அணு ஆயுதங்களை வைத்திருப்பதனாலே உங்களுக்கு பொருளாதார தடை விதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. ஈராக்கில் வந்து சதான் ஹுசேன் ரசாயன ஆதங்களை வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த ஈராக்கு தேசத்தை அழித்து போட்டது. அதனால பாருங்க, அந்த பொருளாதார தடையை கொண்டு வந்து நீங்க விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது, உங்களுக்கு பொருளாதார தடையை விதிக்கிறேன். சைனா பொருள் இங்கே வரக்கூடாது என்று சொல்லி இந்தியா அங்கே தடை விதிக்கிறது. நீங்கள் யுத்தத்துக்கு வந்தால் பொருளாதார தடையை விதிப்பேன், ஆனால் சைனா பொருள் இல்லாமல் இந்தியாவில் ஜீவிக்க முடியாது. அதனால் இப்பொழுது யுத்தம்லாம் பேச்சுவார்த்தைக்கு வந்து பழையபடி அது வந்து கொண்டிருக்குது, அந்த பிஸ்னஸ் நடந்து கொண்டிருக்குது. அதனால் பொருளாதார தடையை கொண்டு வருவான் ஆந்தி கிறிஸ்து, பொருளாதார தடையை கொண்டு வருவான். விற்கவும் முடியாது, கொள்ள முடியாது, மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் நான் சொல்கிற காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், நீங்கள் எங்களோடு அஃப்ளியேட்டட் ஆக வேண்டும். அப்படி அஃப்ளியேட்டட் ஆகவில்லை என்றால், சேரவில்லை என்றால் பொருளாதார தடையானது விதிக்கப்படும். அதுதான் வந்து எக்கானமிக் சீஜ், மிலிட்ரி சீஜ் அல்ல. மிலிட்ரி சீஜ் வந்து போர் படைகளை கொண்டு வந்து குவித்து தடையை ஏற்படுத்துவதல்ல. இப்பொழுது புதிய மாதிரி எக்கானமிக்ஸ் ஜன ஃபுட் தான் முக்கியம். மனுஷன் சாப்பாடு இல்லைன்னா செத்து போவோம். அதனால சாப்பாடு கிடைக்காதபடி பண்ணுவது, பட்டினினாலே ஜனங்களை சாகடி. விதமான உபத்தம் உங்களுக்கு வரப்போகுது. எருசலேமின் மக்களே உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் வந்து கர்த்தருக்கு புஸ்தகத்தை புசித்து இவன் தீக்க தரிசனம் உரைக்கிறான், நீங்கள் கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறான். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அதை ஈட் பண்ண, ஈட் த புக். அவன் ஈட் பண்ண பிறகு வாட்ச்மேனாக மாறுகிறான். மனுபுத்திரனே இஸ்ரேல் வம்சத்தாருக்கு உன்னை காவலாளியாக வைத்தேன். 3:17 வாசிக்கலாம்.
மனுபுத்திரனே உன்னை இஸ்ரேல் வம்சத்தாருக்கு
காவலாளாக வைத்தேன், வாட்ச்மேனாக மாறுகிறான். அதே போல அருமையான நாம் இன்னைக்கு காவல 6 வரப்போகிறது. உபத்திர காலம் வரப்போகிறது. நீ புஸ்தகத்தை பிடிச்சி புசிச்சேன்னா இட் த ஹோல் வேர்ல்டு, இட் த ஹோல் புக், அப்பொழுது மேல பறக்க உனக்கு பலன் கிடைக்கும். அல்லது நீ சிக்கிக்கிடுவா, நீ அந்த எக்கானமி சீச்சில் சிக்கிக்கிடுவா. கொள்ளவும் முடியாது, விற்கவும் முடியாது. பட்டினால சாக வேண்டியதாக வரும். உலகம் உண்டானதும் இல்லாத உபத்திர காலம் வரும். மிஸ்ட்ரி பாபிலோன் ரோம் வந்து 4 உலகத்தையே அது கைப்பற்றி விடும். நீ வந்து விக்கிரகங்களை கட்டாயமாக வழிபட வேண்டும். வழிபடவில்லை என்றால் தண்டனை கிடைக்கும். அவிதமான ஒரு காலம் வரும் பொழுது, இப்பொழுது அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீ புஸ்தகத்தை புசி என்று சொல்லப்பட்டது. வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வேட்டைக்கு போறார். சவுத் ஆப்பிரிக்கா குளித்துக்கு போகும் பொழுது அங்கே வேட்டையாட போகிறார். என்ன வேட்டைக்கு போறாரு? முயல் வேட்டைக்கா, மான் வேட்டைக்கா? இல்லை, பிரத பெண்ண சிங்கத்தை வேட்டையாடுகிறார். பெரிய ஹண்டர் பிரத பெண்ண. உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹண்டர் பிரத பெண்ண, சிங்கத்தை வேட்டையாடுவார். அதனால் தர்சிங் ஃபார் லைஃப், 57வது வருஷம் 7வது மாதம் 28வது தேதி 43வது பேராகிராஃபில், ஒன் டைம் டவுன் இன் சவுத் ஆப்ரிக்கா ஐ வாஸ் ஹண்டிங் ஃபார் லைன்ஸ், சிங்கத்தை வேட்டையாடுவதற்காக போகிறார். அப்படி வேட்டையாட போகும் பொழுது அவர் அங்கே பார்க்கிறார், ஒரு ஆடு புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஆனாலும் ஆடு வந்து புல்லை வந்து கடிக்குது, இங்கே பார்க்குது அங்கே பார்க்குது, பயத்தில் இங்கே அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கு, ஒழுங்காக மேய மாட்டேக்குது. அப்பொழுது அவர் ஃபைனாக்குலரில் பார்க்குறார். அந்த ஃபைனாக்குலரில் பார்க்கும் பொழுது, ஐ யூஸ் மை ஃபைனாக்குலர், ஐ குடன்ட் சீ அ திங், எந்த ஒரு பயப்படுறதுக்கு எந்த காரியம் இல்லைன்னு சொல்கிறார். பட் ஈ வாஸ் ஸோ ரெஸ்ட்லெஸ், அந்த ஆட்டுக்கு வந்து ஒரு நிம்மதியே இல்லை. பீயிங் குவாய்ட் ஜஸ்ட் அ ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் தட் அண்ட் ஐ ஹேப்பன் டு ஹேவ் மை பைனாக்குலர் செயின் டு த எல்லோ கிராஸ், அங்கே வந்து மஞ்சள் நிற புற்கள் வளர்ந்துருக்கிறது, வளர்த்தியாக வளர்ந்துருக்கிறது. அங்கே அவர் பார்க்கும் பொழுது இல்லை, இந்த லிட்டில் ஷீப் குட் நாட் சீ தட் லைன், அங்கே லைன் இருக்குது ஆனால் அந்த ஆடு அதை பார்க்கல. அந்த ஆட்டுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது, என்னன்னா ஏதோ ஆபத்து நமக்கு வரப்போகுது. அதுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல, ஆனா அதுக்கு மனசுல ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உள்ளுணர்வு, ஆபத்து வரப்போகுதுன்னு ஒரு உள்ளுணர்வை கொடுத்திருக்கிறார். அப்படி என்று பிரதர் சொல்லுகிறார். பட் தேர் வாஸ் எ இன்ஸ்டிங்க்ட் இன் த லிட்டில் ஃபெல்லோ லெட்டிங் ஹிம் நோ த ட்ரபிள் வாஸ் அட் ஹேண்ட், உனக்கு ஆபத்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. He was so nervous, he couldn't eat. அதால புல்லை சாப்பிட முடியல. I watched the drama as the lion crouched, coming easy like the big hat. இது அது வந்து ஒரு பூனை மாதிரி பதுங்கி இருக்குது. அப்படி வந்து அந்த ஆட்டை பிடிக்கிறதுக்காக அது காத்திருக்கு. அந்த ஆட்டுக்கு தெரியுது, உள்ளுணர்வு இருக்குது, கண்ணால் பார்க்கல உள்ளுணர்வு. அதே போல் உலகத்துக்கு ஆபத்து வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு அவிசுவாசி கூட தெரியும், அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே தெரியும். உலகம் அழிய போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட்ல கொடுத்துருக்கிறார், அழிவு வரப்போகுது, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆட்டுக்கு தெரியுறது போல எல்லாருக்குமே தெரியும். ஹி குட்டின் ஸ்மெல் த லேம், பட் த லேம் குட் நாட் ஸ்மெல் ஹிம், ஹி குட் ஸ்மெல் த லேம். இதோ அந்த சிங்கத்துக்கு வந்து அந்த ஆட்டை வந்து முகந்து கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆடு இருக்குன்னு, ஆனால் வந்து ஆட்டுக்கு அது தெரியல. இருந்தாலும் அதுக்கு உள்ளுணர்வு இருக்கிறது. The lamb had an instinct that told him that death and trouble was at hand. அவனுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லு. அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுது? உனக்கு சாவும் உனக்கு ட்ரபுள் வந்து என்ன அழிவும் சமீபித்திருக்கிறது. அதே போல உலகத்தில் வாழ்கிற 700 கோடி மக்களுக்கும் தெரியும், அவங்களுக்கு சாவும் அவங்களுக்கு அழிவும் காத்திருக்கிறது. ஆனா புஸ்தகத்தை பூசினா பூசிக்க மாட்டாங்க. இப்ப தப்பித்துக் கொடுக்க ஒரே வழி புஸ்தகத்தை பூசி. புஸ்தகத்தை பூசித்து நீ தீர்க்கதரிசனம் ஒரே ஒரே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் புஸ்தகத்தை பூசிக்கிறாங்க, அவங்க தான் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம பொருளாதார நெருக்கடியில இருக்கிறோம். கர்த்தர் வந்து எப்படி அவங்கள பாதுகாத்து வரோ, அந்த சாரிபாத் ஊர் விதவைக்கு அங்க எதுவுமே குறைபடலை. ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஊழியம், ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி சாட்சியின் ஊழியம். கேட்டாலும் சரி கேளக விட்டாலும் அவங்க கலகக்காரர்கள், நெருஞ்சில்கள், முள்ளுகள், அவள் வந்து என்ன சொன்னால் தேள்கள், அவங்களுக்கெல்லாம் நீ சொல்லு. இந்த மனுஷன் கீழ்ப்படிய மாட்டான், மதிக்க மாட்டான், நீ சொல்லு பெருசகத்தை பண்ணு. இந்த பொண்ணு கீழ்ப்படியாது, இது வந்து ஞானசானம் எடுத்தாலும் புத்தி மாறல, இது கீழ்ப்படியாது, இருமாப்பு பிடிச்ச பொண்ணு இது, தெரியதான் செய்யும். அவங்களுக்கும் சொல்லு சத்தியத்தை சொல்லு, எல்லாருக்கும் ஒன்று போல சொல்லு. கேரக்டர் மாறல, சொல்லு நீ, நீ சொல்லு அது அப்படிதான் இருக்கும், நீ எல்லாருக்கும் சொல்லு. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை இந்த நேரத்திலே பாதுகாப்பார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த எக்ஸ்கியூஸ் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆராணை செய்யக்கூடாது என்றால் அது எக்ஸ்கியூஸ், அது எக்ஸ்கியூஸ் இப்பொழுது வந்திருக்கிறது. அந்த எக்ஸ்கியூஸ் வரும் பொழுது கர்த்தருக்கு நம்மளை எப்படி பாதுகாக்கணும் தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். When the excuse comes, I will take care of you. நான் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன். ஆமென். Famine வரும் பொழுது ஆண்டவர் எலஜாவை எப்படி காகங்களினாலே போஷித்தார், சாரிபாத் ஊர் விதவினாலே போஷித்தார், அதே கத்தர் வந்து செய்ய முடியும். எலிசா என்ன சொல்லுகிறான், நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்க்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். 2 ராஜாக்கள் 7:2 வாசிக்கலாம்.
அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்க்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நாளைக்கு இந்நேரத்திலே 1 மரக்கால் கோதுமை வந்து, கோதுமை மாவு வந்தது 1 சேக்கலுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும்னு சொல்லுங்க. அதே போல் எவ்வளோ பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் தருகிறார். ஆமே
ஆமே.
ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை கொண்டு வர வேண்டும்.
ஆமென்.
நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு நடக்கும். எப்படி பாஸ்டர் இந்த சூழ்நிலையில் எப்படி பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும் சொல்லி, நீ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் இருக்கிறல்ல, நீ அதை புசிக்கிறல்ல, உனக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வரும். நீ சூழ்நிலையை பற்றி கவலைப்படாத, அது God will take care of it. ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆண்டவரால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த நேரத்தில் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வருது. ஆசீர்வாதம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை, வருமானம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இப்பந்தான் ஜாஸ்தி வருமானம் வரும். இது என்ன பாஸ்டர், இது ஒரு பாரடாக்ஸ், நம்ப முடியாதானா உண்மை. நீங்க புஸ்தகத்தை புசிச்சு தீர்க்கதரிசனம் உரைச்சீங்கன்னா உங்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். உங்களுக்கு என்ன சொன்னால் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வரும். God will take care of you. Hallelujah. When the excuse comes, God will take care of you. நம்ம வந்து வெட்டிங் ஷப்பருக்கு செல்ல வேண்டும். Hallelujah. மேசி சீட் வந்து ஜட்ஜ்மெண்ட் சீட்டாக மாறுகிறது. நமக்கு அது மேசி சீட்டாக இருக்கிறது. உலகத்தின் மக்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் சீட்டாக இருக்கிறது. குளோபல் லெவலில் இன்னைக்கு வாதை வந்திருக்கு. அமெரிக்காவில் அதிகமான பேர் மரிச்சிருக்கிறாங்க. 2வது பிரேசில், 3வது இந்தியா. இந்தியா 3வது நாடாக இருக்கிறது. அதெல்லாம் விற்கவும் கூடாது கொள்ளவும் கூடாது என்ற காலம் வரும். அதற்கு முன்னதாக ஆண்டவர் நமக்கு உள்ளுணர்வை தந்திருக்கிறார். ஆபத்து சமீபமாக இருக்கிறது. டேக் த புக் அண்ட் ஈட் த புக். ஹல்லேலூயா. கமிங் டு டேக் த ஹோல் வேர்ல்ட். பாபிலோனியன் பவர் வந்து முழு உலகத்தையும் எடுக்க, முழு உலகத்தையும் அடிமையாக்க போகிறது. நேரில் நம்ம சத்தத்தை கேட்கிறோம். வாய்ஸ் ஆஃப் த செவன்த் ஏஞ்சல், வாய்ஸ் ஆஃப் த பிரைடை நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. நீ புஸ்தகத்தை பூசி. லூக்கா ரெண்டாவது யாரும் ஒன்னாம் வசுல என்ன வாசிக்கும், அகஸ்டஸ் சீசர் கட்டளை கொடுக்குறான். கட்டளை கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அந்த ஜோசப் மேரி யோசேப்பு மரியாளும் நாசிரேத்தில் இருந்து பெத்லேமுக்கு வர்றாங்க. அகசூராயனுடைய கட்டளை என்றால் குடிமதிப்பு எழுத வேண்டும், அதனால் குடிமதிப்பு எழுத வேண்டும் தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். இப்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஆக்ட் வந்து முஸ்லீம்கள்லாம் போராடினாங்க, அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் தான் அகஸ்ட் சீசர் கொண்டு வந்தான். அதே சட்டத்தை தான் கொண்டு வந்து இப்போ கொரோனா வந்து ஸ்டாப் ஆகி கிடக்கு. அதனால் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த தேசத்துக்கு போகணும். அதனால் நாசிரேத்து 70 மைலில் இருக்குது, 70 மைல் அங்கே பிரயாணம் செய்து வராங்க. நிறை மாத கற்பிணியாக அவன் மரியாள் இருக்கிறாள். அந்த நேரத்திலையும் அது ராஜாவின் கட்டளை கீழ்ப்படிஞ்சு ஆக வேண்டும் அல்லது பட்டயத்தினாலே கொல்லப்படுவார்கள். இதனால் எல்லாரும் கட்டளைக்கு பயந்து போயிட்டு என்ன செய்கிறாங்க, பெத்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வரும்பொழுது யோசேப்பும் மரியாளும் பெத்லேமுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஹல்லேலூயா. அது என்னது, கவர்மெண்ட் ஆர்டர். ஆண்டவர் ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கும்படியாக செய்கிறார். அதனால் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் ஆர்டர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே என்ன இருக்குதுன்னா நம்மளை ரேச்சருக்கு ஆயத்தப்படுத்துது. ஹல்லேலூயா. நம்மளை வந்து வார்த்தைக்குள்ளே கொண்டு வருது இந்த சூழ்நிலைகள், இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ், இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இந்த அரசியல் சூழ்நிலைகள், இந்த வந்து மோசமான அரசியல் சூழ்நிலைகள், மோசமான வந்து என்ன சொல்றால் இந்த வைரஸ், இந்த பொருளாதார நெருக்கடிகள், இந்த விதமான சூழ்நிலைகள் என்ன செய்கிறது என்றால் நம்ம வந்து சரியான பொசிஷன் கொண்டு வருது. நாசிரேத்திலிருந்து அவங்க வந்து பெத்லேமுக்கு வராங்க, கிறிஸ்து பெத்லேகமில் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்குள்ளே கொண்டு வருது. ஹல்லேலூயா. பரிபூர்ணமான சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு பெர்ஃபெக்ஷன் கொண்டு வருகிறது. நமக்கு வந்து என்ன விசுவாசத்திலே ஜீவிக்க வேண்டிய அந்த ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு வருது. நம்முடைய சத்தியம் என்னச்சது, முதல்ல ஒரு குடிசையில் தான் இந்த சர்ச்சை ஆரம்பிக்கப்பட்டது, ஒரு சின்ன குடிசை. இப்பொழுது இந்த பில்டிங் எப்படி மாறியிருக்கு பாருங்க. சத்தியம் வளர வர பில்டிங் மாறுது. அவர்கள் கத்தரை தேடும் பொழுது அவங்க கட்டடத்தை கட்டினாங்களாம். ஆசா காலத்திலையும் உசியா காலத்திலையும் அவங்க கத்தரை தேடினார்கள், கட்டினார்கள். அதே போல செய்தி இங்கே டீப்பா டீப்பா வரனால பில்டிங் இன்னைக்கு பெருசா மாறி இருக்கு. இப்ப சத்தியம் என்ன செய்யுதுன்னா அது அதிக தூரம் போயிருக்கு, அது இன்னைக்கு அது எல்லா இடத்துக்கும் போயிருக்குது. அது வந்து இப்போ வந்து மினிஸ்ட்ரி வந்து வேற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு. அது எப்படி ஆண்டவர் கொண்டு போகிறார், எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் எல்லா விதமான போராட்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் நம்ம வந்து டீப் அண்ட் டீப்பா கொண்டு வருகிறார். தேவனுடைய ஆழத்துக்கு வருகிறோம். ஹல்லேலூயா. உலகமானது சாத்தானின் ஆழத்தில் இருக்கும் பொழுது அவங்க செல்போன்ல மூழ்கி எல்லா விதமான காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சத்தியத்தில் ஆண்டவர் நம்மளை டீப்பா டீப்பா கொண்டு வந்து மினிஸ்ட்ரியை அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மினிஸ்ட்ரி அவர் மேக்னிஃபை பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம புஸ்தகத்தை புசிச்சு புசிச்சு தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது ஊழியம் வந்து ரொம்ப கிராண்டா மாறிட்டு வருது, ரொம்ப எஃபெக்டிவா மாறிக்கொண்டு வருகிறது, ரொம்ப டீப்பா மாறிக்கொண்டிருக்கிறது. கத்திரதை செய்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் கொண்டு வரும். அரசாங்க சட்டமானது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அது ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தினது, ஆனாலும் அது வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக அவங்களை பெத்லேமுக்கு கொண்டு வந்து இயேசு பெத்லேமில் பிறக்க வேண்டும், நாசரேத்தில் பிறக்கக்கூடாது, அவர் கலிலேயாவில் பிறக்கக்கூடாது, யூதாவில் உள்ள பெத்லேகேம் தாவீதின் ஊரில் பிறக்க வேண்டும். அரசாங்க சட்டம், அதே போல பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் எல்லாமே நம்மளை ராப்சருக்கு ஆயத்தப்படுத்துறது. ஹல்லேலூயா. எல்லாமே நன்மை கேதுவாய் நடக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிப்போம்? நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த புஸ்தகத்தை வாங்கி பூசி, டேக் த புக் அண்ட் ஈட் அண்ட் தென் ப்ரொஃபஸாய். நீ தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். எசேக்கியேலுக்கு சொன்னது தானா ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார், அதே தான் நமக்கு சொல்லுகிறார். யோவான் மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். கர்த்தர் இறங்கி வரலன்னா புஸ்தகம் திறக்கப்படாது. கர்த்தர் இறங்கி வந்தது ஏழாம் முத்திரையாக இருக்கிறது. கடுகளவு சந்தேகம் கிடையாது, சின்ன டவுட் கூட கிடையாது. கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். 7 seals இஸ் ஓபன். புஸ்தகம் திறக்கப்பட்டாய்விட்டது. இப்பொழுது நாம் அதை புசிக்கிறோம், தீக்கு தர்சனம் உரைக்கிறோம். அழிவு வரப்போகிறது. பாபிலியோனியன் பவர் வந்து உலகத்தை வந்து முற்றிலும் அடிமையாக்கிக் கொள்ளப்போகிறது. மகா உபத்திர காலம் வரப்போகிறது. இப்பொழுது தீக்கு தர்சனம் புசித்து தீக்கு தர்சனம் உரைத்தால் மேலே பறந்து விடலாம். நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜீவிக்க வேண்டிய நேரம். சூழ்நிலைகள் எதாவது இருந்தாலும் கத்துறதை பார்த்துக்கொள்ள. God will take care of it. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வரும். முடிவில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாக இன்னைக்கு செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த செய்தி கேட்ட மாதிரி என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும். கர்த்தாவே எமக்கு சோத்திரம், இயேசுவே எமக்கு சோத்திரம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவரே சோத்திரம் சோத்ரம். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் காட்டு மந்தை முதல்ல சாலும், அத்திமரம் துளிர் விடாமல் காட்டு மந்தை முதல்ல சாலும், கத்தருக்கு காத்திருப்போ வெக்கப்பட்டு காத்திருப்போ வேக்கப்பட்டு போவது நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாண்டி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே.
பரிசுத்தம் இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே சில மணி நேரம் நாங்கள் காத்திருந்து உண்மை ஆராதிக்கும் உடைய வார்த்தைகளை தியானிக்கும் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுது உலகத்தின் சூழ்நிலை எவ்விதமாக இருக்கிறது, இனி என்ன ஆபத்து வரப்போகிறது, இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நீர் எங்களை எப்படி பாதுகாக்கிறீர் என்பதை இவ்வளோ நேரம் தியானம் பண்ணிடும். புஸ்தகத்தை பூசி நீ தீர்க்கதரிசனம் உரை. தவிப்பும் சஞ்சலமும் ஏதோ வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது, டெஸ்ட்ரக்ஷன் வரப்போகிறது. அதனால் இப்பொழுது நீ தீர்க்கதரிசனம் உரை. கேட்டாலும் கேளாவிட்டாலும் அந்த கலக வீட்டாருக்கு நீ சொல்லு என்று எசேக்கியேலுக்கு சொன்ன வண்ணமாகவே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். யோவான் அதை செய்து கொண்டிருக்கான். எல்லாமே ஒரு பேட்டர்ன். ஆனால் இப்பொழுது ரியாலிட்டி வந்திருக்கிறது. குளோபல் லெவலில் டிஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கிறது. இதோ குளோபல் லெவலில் COVID-19 பரவி இருக்கிறது. இன்னும் அது உலகத்தை விட்டு போகலை. கர்த்தாவே, அவ்விதமான ஒரு காலத்திலே நாங்கள் வார்த்தையை புசித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீர் வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எரேமியா சொன்ன அதே வார்த்தைகளை தான் எசேக்கியேல் சொல்லுகிறான். அதே போல ஆண்டவரே, இதோ பிரதர் பென்காம் சொன்ன 7 தூதனுடைய அதே வெளிப்பாடுகள் இப்பொழுது போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் அதை புசிக்கிறோம். 7 seals நீர் இறங்கி வந்திருக்கிறீர். எங்களை ஆண்டவரே பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு வெளிப்பாடை தந்து கொண்டிருக்கிறீர். முத்திரைகளை திறந்து கொண்டே இருக்கிறீர். எங்களை மேலே கொண்டு செல்வதற்காக நீர் காத்து நீர் வந்திருக்கிறீர். உம்மோடு கூட நாங்கள் இணைந்து நடக்கிறோம். இன்விசிபிள் யூனியன், நாங்கள் உம்மோடு கூட உடையவளாக இருக்கிறோம். உம்மோடு கூட நாங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உபத்திரங்கள் அலையலையாக வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பொலிட்டிக்கல் பவர், டெமானிக் பவர், ரிலீஜியஸ் பவர் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. பேல் ஹார்ட்ஸ் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு ஈகிள் அனாயிண்டிங் தந்திருக்கு. பலமுள்ள தூதருடைய அனாயிண்டிங் எங்களுக்கு மேலே இருப்பதனாலே ஒன்று எங்களை சேதப்படுத்த மாட்டாது.
நாங்கள் ஆண்டவரே சேஃப்டி பிளேஸுக்கு நாங்கள் செல்வோம். ஒரு நாளில் மகிமையில் எடுத்துக்கொள்வீர். உலகம் மனது மகாபுத்திர காலத்துக்குள்ளே பிரவேசி அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக எங்களுக்கு அனாயிட்டிங் கொடுக்கிறேன். எங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் கொடுத்துருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் அதில் தியானமாக இருக்க உதவிச்சு நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காதபடி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானிக்க நேரத்தை பிரயோஜனப்படுத்த காலத்தை அறிந்து வாழத்தக்கதாக எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. தேங்க்யூ ஜீசஸ். நாட்கள் பொல்லாதவளாக இருப்பதனாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பாலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னுடைய வார்த்தையிலே நாங்கள் தியானமாக இருக்க கிருபத்தார். வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் தருவீராக. தேவைகளை நீ சந்திப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை மெல்கிசிதேக்கின் ஆசீர்வாதத்தை நீ தருவீராக. இயேசுவே எங்கள் மேலே இறக்கமாயிரும். மறுபடியும் மாலை நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். The glory to Jesus and tell of his love, his wonderful love. All the glory to அவருக்கே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.